ஹரி ஓம். அனைவருக்கும் நமஸ்காரம். நாம் பார்த்து கொண்டிருக்கிற வகுப்பு பஞ்சதசி. ஸ்ரீ வித்யாரண்யர் அருளிய இந்த பஞ்சதசி நூலில் சித்திர தீபம் அப்படிங்கிற ஒரு ஆறாவது அத்தியாயம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ இந்த சித்திர தீபம்ங்கிற பகுதியில் நாம் இதுவரைக்கும் 102 ஸ்லோகங்கள் பார்த்து முடிச்சிட்டோம். அதில் கடைசியாக வந்து 102வது ஸ்லோகத்தில் யோக சாஸ்திரம் அப்படிங்கிற ஒரு தரிசனத்தை வந்து வித்யாரண்யர் பேசினார். இப்போ நம்ம வந்து ஒவ்வொரு தரிசனங்களாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதாவது பாரத தேசத்தில் பல தரிசனங்கள் தோன்றியது. தரிசனங்கள் என்றால் ஒவ்வொரு ரிஷிகளும் தான் தரிசித்த உண்மையை உலகத்துக்கு உபதேசித்தார்கள். அப்படி பழமையான தரிசனங்கள் வந்து நம்முடைய பாரத தேசத்தில் தான் உருவாச்சு. ஏன்னா இங்கே எல்லாருமே ஞானிகள் தான். அப்போ ஒவ்வொருத்தரும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்டேட் ஆகிறதை நம்ம பாரத தேசத்தில் தான் பார்க்க முடிஞ்சுது. வேறு எந்த தேசத்துலேயும் இந்த மாதிரி ஒரு அற்புதம் நடக்கவே இல்லை. ஏன்னா மற்றவர்களெல்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட மதங்களுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க. இப்போ உலகத்தில் மெஜாரிட்டியாக இருக்கிற மதம் வந்து கிறிஸ்துவ மதம். அப்படின்னா இப்போ அந்த கிறிஸ்துவ மதம் என்ன பண்ணுது, கிறிஸ்துவர்களுடைய அந்த பைபிளினுடைய அடிப்படையில் அந்த மத போதகர்கள் என்ன சொல்கிறாங்களோ அதை அப்படியே ஏற்றுக்கிட்டு வாழ்கிறாங்க. இஸ்லாத்தும் அப்படி தான். இஸ்லாமிய மதமும் அந்த மத போதகர்கள் என்ன சொல்கிறாங்களோ அந்த அடிப்படையில் குரான் வழியில் அவங்க வாழ்வாங்க, இவங்க பைபிள் வழியில் வாழ்வாங்க. அது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு மத நூல்களினுடைய அடிப்படையில் வாழும்போது அதில் இடையில் வருகின்ற இந்த மதவாதிகள் இருக்காங்க இல்லையா, அந்த மதத்தை தோற்றுவித்தவர்கள் இல்லாமல் அதை உபதேசிக்க வந்த மத போதகர்கள், அவங்க அதை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிடுவாங்க. அந்த மத நூல்களை வந்து அவங்களுக்கு சௌரியமான மாதிரி மாற்றிடுவாங்க. அப்படி தான் இப்போ அந்த பைபிள்னு ஒரு விஷயம் எடுத்து படிக்கிறோம் இல்லையா, அது இப்போ வந்து என்ன பண்ணிட்டாங்க, பழைய ஏற்பாடு அப்படிங்கிறது பதிலாக புதிய ஏற்பாடுன்னு கொடுக்குறாங்க. பார்த்தீங்களா, இப்போ நிறைய பேர் வந்து கிறிஸ்துவர்கள்லாம் இப்போ என்ன படிக்கிறாங்க, புதிய ஏற்பாடு படிப்பாங்க. இப்போ புதிய ஏற்பாடுங்கிறது இப்போ இவங்களாம் மாற்றின நூல். ஆனால் உண்மையான பழைய ஏற்பாடு வந்து ஜீசஸ் கிறிஸ்து இருந்தப்போ, இயேசு கிறிஸ்து தோன்றியப்போ அவர் சொன்ன விஷயங்கள் தான் பழைய ஏற்பாடு, பழைய பைபிள். இவங்க புதிய பைபிளாக மாற்றிட்டாங்க. அப்படி தான் எல்லா நூல்கள்லையும் கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் கொண்டு வருவாங்க. ஆனால் நம்முடைய சனாதன தர்மத்தில் அப்படி ஒரு குறிப்பிட்ட மத நூல் கிடையாது. எதுவுமே நம்ம மத நூலாக இங்கே வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா நம்முடைய ரிஷிகள் வந்து விசாரத்தினால விவேகத்தினால படிப்படியாக முன்னேறி மிக உயர்ந்த அறிவு பரிமாணத்தை அனுபவமாக்கி இருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்முடைய பாரத தேசத்தில் மட்டும்தான் பார்க்க முடியும். அதுதான் நம்முடைய சனாதன தர்மத்தின் பெருமை. வேற எந்த தேசத்துக்கும் இல்லாத ஒரு பெருமை வந்து நம்முடைய சனாதன தர்மத்தில் இருக்கு. ஏன்னா விசாரம், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு படிநிலையில் அவங்க அனுபவங்களை நம்மளோட ஷேர் பண்ணி அதற்கு அடுத்த பரிமாணத்தை ஆராய்ந்து அப்படியே மேலே மேலே வந்திருக்கிறோம். அப்போ இதெல்லாம் நம்ம எப்படி பார்க்கலாம், ஒரு மாணவன் வந்து 1ஆம் கிளாஸ் படிக்கும்போது ஒரு விஷயத்தை கற்றுக்குவான், 2ஆம் கிளாஸ் வரும்போது இன்னும் கொஞ்சம் கூடுதலான விஷயத்தை கற்றுக்குவான், 3ஆம் கிளாஸ், 4ஆம் கிளாஸ்ன்னு அப்படியே அவன் அடிக்கடி படிச்சுக்கிட்டே போக போக அவனுடைய புரிதல் வந்து மேலோங்கிட்டே இருக்கும் இல்லையா. 1ஆம் கிளாஸில் படித்ததை விட 5ஆம் கிளாஸில் நல்லா தெளிவாக இருப்பான், 10ஆம் கிளாஸில் இன்னுமே தெளிவாயிடுவான். அது மாதிரி இங்கே சனாதன தர்ம ரிஷிகள் என்ன பண்ணுறாங்க, படிப்படியாக முன்னேறுறாங்க. அதுதான் இங்கே நம்முடைய பாரத தேசம் தான் நாகரிகம் அடைந்த தேசம். இந்த பாரத தேசம் ஒன்று தான் ஆதியிலேயே நாகரிகம் அடைஞ்சது. அதனால தான் நீங்கள் இன்றைக்கி அகழ்வாராய்ச்சி எல்லாம் தோண்டி பார்த்தீங்கன்னா அரப்பா, மொகஞ்சதாரோ, இப்போ கீழடி அப்படின்னு பல நாகரிகங்கள் நம்முடைய பாரத தேசத்தில் இருக்குது. ஆனால் வேறு எந்த தேசத்துலேயும் நீங்கள் இந்த மாதிரி பழைய நாகரிகங்களை தோண்டி எடுக்க முடியாது. வேறு எங்கேயாவது போய் ஐரோப்பிய நாடுகளில் வந்து இந்த இடத்துல இவ்வளோ பாரம்பரியமான ஒரு கலாச்சாரம் இருக்குது, அந்த இடத்துல ஒரு பாரம்பரியமான கலாச்சாரம் இருக்குது, பூமியில் அடியில் தோண்டி எடுத்தோம், அவங்க இத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தாங்க அப்படின்னு ஏதாவது ஒரு ரெக்கார்டு இருக்கானா, இல்லை. 1000-2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டு இருக்கும். ஏன்னா இயேசு கிறிஸ்து வந்து 2000 ஆண்டுகள் ஆச்சு இல்லையா. அதனால 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டை பற்றி நான் பேசலை. இன்னும் பல 1000-கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருக்கிற ரெக்கார்டு தான் நம்முடைய பாரத தேசத்தினுடைய ரெக்கார்ட்ஸ். அப்போ நீங்கள் பார்த்துக்கோங்களேன், இந்த அரப்பா, மொகஜதாரோ, கீழடி போன்ற நாகரிகமெல்லாம் ரொம்ப மேலோங்கிய நாகரிகமாக நம்ம பாரத தேசத்தில் இருந்திருக்கு. பல மகான்கள் வந்திருக்கிறாங்க. பல விஷயங்களை உலகத்துக்கு கொடுத்துருக்காங்க. அந்த அடிப்படையில் ரொம்ப பழமையான தேசம் நம்முடைய பாரத தேசம். அதில் தான் அறிவாளிகள் அப்படியே படிப்படியாக மேலே வந்து இப்போ நம்ம வந்து யோக சாஸ்திரம் பார்த்துட்டு இருக்கோம். இப்போ அந்த அடிப்படையில் மீண்டும் விசாரத்தை வித்யாரண்யர் தொடங்குறார். இப்போ யோக சாஸ்திரத்துக்கும் அடுத்த படிநிலையான அத்வைத சாஸ்திரத்துக்கும் என்ன சின்ன சின்ன முரண்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். அது இனி வருகின்ற ஸ்லோகங்களில் தெரிய வருது. இப்போ 103வது ஸ்லோகம் பஞ்சதசி நூலில் சித்திர தீபம் என்ற அத்தியாயத்தில் 6வது அத்தியாயத்தில் 103வது ஸ்லோகம். பிராதன சேத்ரக்ன பதிர் குணேச இதிகி ஸ்ருதிஹி ஆரண்யகே சம்பிரமேன அந்தர்யாம்யு உபாதிதஹ. இது 103வது ஸ்லோகம். இதில் என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த ஒட்டுமொத்த பிரகிருதி இருக்கு இல்லையா, இந்த பிரகிருதியின் அதிபதி சேத்ரக்னர்களின் அதிபதி மூன்று குணங்களின் ஈசன் என்பதாகவே உபநிடதங்கள் கூறுகின்றன. மேலும் நம்முடைய வேத சாஸ்திரத்திலே ஆரண்ய பகுதியிலே அந்தர்யாமி என்ற ஒரு தத்துவம் விரிவாகவே நிறுவப்பட்டுள்ளது என்பதை இங்கு வித்யாரண்யர் சுட்டி காட்டுகிறார் என்பதாக இந்த 103வது ஸ்லோகத்தில் பார்க்குறோம். இப்போ இந்த 103வது ஸ்லோகம் என்ன சொல்ல வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த சாங்கியர்கள் வந்து என்ன சொன்னாங்க, புருஷன் பிரகிருதி ரெண்டு விஷயம் இருக்குன்னு சொன்னாங்க. புருஷன் என்பது ஆத்மா அறிவு பிரம்மம் என்று ஒத்துக்கிட்டாங்க. ஆனால் பிரகிருதியை வந்து ஜடம்ன்ட்டாங்க. இவங்க யோக சாஸ்திரத்தின் வழியில் வந்தவங்க என்ன சொல்லிட்டாங்க, இல்லை இல்லை, அந்த புருஷன்கிற ஆத்மா எப்படி அந்த அறிவாக இருக்குதோ அது மாதிரி அந்த ஆத்மாவிடமிருந்து பிரதிபிம்பித்த இந்த பிரகிருதியும் ஒரு அறிவு தான். ஏன்னா அதனுடைய அதிஷ்டானத்தில் வெளிப்படும் போது அதனுடைய இயல்பு பூரா இதனிடத்துல இருக்குமே, அப்படி இல்லாமல் போக முடியாது, நீங்கள் சொல்கிற ஜடம்ங்கிறது நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்கிறத யோக சாஸ்திர ரிஷிகள் சொல்கிறாங்க. அதுவும் ஒரு வகையில் நம்ம உண்மை தானே, விசாரணை பண்ணி பார்த்தோம் இல்லையா. நம்ம எப்படி விசாரணை பண்ணி பார்த்தோம், இப்போ நான் வந்து அறிவு பொருளாக இருக்கிறேன், நான் வந்து அசைகிறேன் ஆடுறேன் எல்லாமே பண்ணுறேன், என்கிட்ட ஒரு அறிவாற்றல் இருக்குது. அப்போ நான் அதை வெளியே அவுட்புட்டாக கொடுக்கும்போது வெளி விஷயங்களில் என்னுடைய அறிவு வெளிப்பட்டு நிறைய விஷயங்களாக வெளிப்படுதா இல்லையா, இந்த உலகத்துக்கு பயன்படக்கூடியதா, அது எப்படி நடந்தது. ஒரு அறிவு பொருளிலிருந்து இன்னொரு அறிவு பொருள் படைக்கப்படுது இல்லையா, அது மாதிரி தான் இங்கே வந்து பிரம்மத்தின் சாயலாக இருக்கிற இந்த பிரகிருதி கூட அந்த அறிவில் தான் இயங்கிட்டு இருக்கு. ஆகவே அதனிடத்துலேயும் ஒரு அறிவு இருக்குது. அதுதான் சேத்ரக்னர்கள், அவர்களுடைய அதிபதி யாரு, ஈஸ்வரன். அவர் மூன்று குணங்களுக்கு அதிபதியாகவும் இருக்கிறார் என்று உபநிடதங்கள் கூறுகின்றன என்று இங்கே சொல்கிறாரு. அதை வந்து ஆரண்ய பகுதி, வேதத்தினுடைய ஆரண்ய பகுதியில் அந்தர்யாமி என்ற தத்துவமாகவும் விரிவாகவே விளக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த இடத்துல வித்யாரண்யர் சுட்டி காட்டுகிறார் என்பதை நம்ம பார்க்குறோம். அப்போ இந்த ஸ்லோகத்தை வச்சு நம்ம பார்த்தா என்ன புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, இப்போ யோக சாஸ்திர கருத்துக்கு உபநிடதத்தினுடைய ஒரு சான்றை முன்வைக்கிறார் என்று பார்க்கிறோம். யோக சாஸ்திரம் என்ன சொல்லுது, ஈஸ்வரனுக்கு ஒரு அறிவு இருக்குன்னு சொல்லுது. அதாவது இந்த பிரகிருதிக்கும் ஒரு அறிவு இருக்குது, அதனால தான் அது வந்து ஒரு ரித்தமில் இயங்குது, நியதி மாறாமல் இயங்குது. அப்போ அது ஒரு காஸ்மிக் இன்டலெக்டாக இருக்குது, அது ஜடம்னு நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு யோக சாஸ்திரத்தில் இருக்கக்கூடிய ரிஷிகள் சொன்னதை நம்முடைய அத்வைத சாஸ்திரத்தில் வருகின்ற ரிஷிகளும் ஒப்புக்கொள்கிறார்கள். அதனால் அவர்கள் உபநிடத சான்றுகளை இங்கு முன்வைக்கிறார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ இந்த பிரகிருதியை நியமிப்பவன் ஈஸ்வரன் அப்படிங்கிறத இருசாரரும் ஒப்புக்கொள்கிறார்கள். இது யோக சாஸ்திரத்திலே இருக்கின்ற யோகிகளின் கருத்து மட்டுமல்ல, வேதாந்தத்தின் ஆதாரமான உபநிடதங்களும் இதையே கூறுகின்றன என்பதை இங்கு வித்யாரண்யர் நிலைநாட்டுகிறார் என்பதை இந்த இடத்துல பார்க்குறோம். அப்போ ஈஸ்வரன் என்பது பின்னாளில் உருவான ஒரு தத்துவ கருத்து கிடையாது, வேத பிரமாணத்தால் நிறுவப்பட்ட உண்மை. அப்போ இதை நீங்கள் இங்கே புரிஞ்சுக்கணும். ஏன்னா எல்லா மகரிஷிகளும் வேதத்தை தான் பிரமாணமாக எடுத்துக்கிறாங்க. நம்முடைய பாரத தேசத்தில் ஒரு சிலர் தான் வேதத்தை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. அப்படி ரிஜெக்ட் பண்ண மதங்கள் என்ன, புத்த மதமும் சமண மதமும் நம்முடைய வேதத்தை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி வந்த நிறைய மத நூல்கள் வந்து ரிஜெக்ட் பண்ணலை. ஏன்னா அவங்க வேதத்தை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தப்பு தப்பாக வளர்கிட்டு இருந்தாங்க. முழுசாக வேதத்தை படிக்காமல் கொஞ்சம் கொஞ்சம் அவங்க சொந்த கருத்துக்களையும் கொஞ்சம் உள்ளே திணிச்சுக்கிட்டாங்க. அவங்களுடைய ஆராய்ச்சிகளையும் அவங்க முன் நிறுத்திட்டாங்க. அந்த நிலையில அது சரியா தான் அப்போதைக்கு இருந்தது. ஆனா திருப்பி அடுத்த ரிசி அதை விசாரணை பண்ணி பார்த்து அதை தப்புங்கிறத முறியடிச்சு காட்டின மாதிரி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மைண்ட் அப்டேட் ஆக இதுக்கு முன்னாடி இருக்கிற விஷயங்களுக்கு மேல இன்னும் சில விஷயங்கள் இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகத்துல பிரதான அதிபதிங்கிறார் இல்லையா, அந்த பிரதான அதிபதிங்கிறது யாரு, அந்த பிரகிருதிக்கான அதிபதி அவர் யாரு, அவர் தான் ஈஸ்வரன். அப்ப சாங்கியத்துல பிரதானம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை வந்து பிரகிருதியை குறிக்குது, ஆனா அது ஜடம் அப்படிங்கிற நிலையில அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. அவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா ஜடம் அப்படிங்கிறாங்க, ஜடமா இருந்து இந்த பிரபஞ்சத்தை உருவாக்கி வச்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் மூன்று குணங்களின் சமநிலை என்று சொல்றாங்க, அதற்கு தானாக அறிவதற்கான நோக்கம் கிடையாது அப்படிங்கிறாங்க. அந்த பிரகிருதியே உலகமாக விரிவடைகிறது அப்படிங்கிற மாதிரி சாங்கியம் சொல்லுது. ஆனா நம்முடைய அடுத்த தரிசனம் என்ன சொல்லுது, பதஞ்சலி யோக சாஸ்திரம் என்ன சொல்லுது, அப்படி அந்த ஜடப்பொருளுக்கு எப்படிப்பா அப்படி எல்லாம் ஒரு சிஸ்டமேட்டிக்கலா இயங்க முடியும், ஒரு ரிதம் மாறாம ஒரு ஒழுங்கு மாறாம எப்படி இயங்க முடியும், அப்ப அது வந்து எப்படி பூமி தன்னைத்தானே சுத்துமா, அப்புறம் நீ மனிதனா இருக்கிற உனக்கு வந்து உள்ள வந்து இந்த மாதிரி சாப்பிட்ற சாப்பாடெல்லாம் ரத்தமா எலும்பா மஜ்ஜையா மாறுதே, அப்ப இதெல்லாம் யாரு உள்ள இருந்து இயக்குறா, அப்ப எல்லாம் ஒரு ஒழுங்குல நடக்குதே, ஒவ்வொரு விஷயமும் ஒரு ஒழுங்குல நடக்குது, பூமியில பருவமானங்கள் அந்த ஒழுங்குல நடக்குது, எல்லாமே எதை கவனிச்சாலும் ஒரு ஒழுங்குல இருக்கு, அந்த ஒழுக்கமற்ற தன்மை இங்க இந்த பிரபஞ்சத்துல எந்த இடத்துலயுமே இல்லை. ஆனா ஒரே ஒருத்தர்கிட்ட மட்டும் ஒழுக்கமற்ற தன்மை வரும், அது யாரு, மனிதர்கள் தான், வேற எந்த ஜீவராசிகளும் அந்த ஒழுக்கமற்ற தன்மைக்கு போகாது. அதாவது ஒழுங்கீனம் அப்படிங்கிறது வந்து எந்த ஜீவராசிகள் இடத்துலயும் கிடையாது. ஏன் அப்படின்னா அவைகளெல்லாம் ஈஸ்வர நீதிக்குள்ள அழகா இயங்கிட்டு இருக்கு. அந்த ஐந்தறிவுக்குட்பட்ட ஜீவராசிகள் வரைக்கும் அந்த நீதிக்குள்ள மாறாம அதுக்கு என்ன வாழ்க்கை கொடுக்கப்பட்டிருக்கோ அந்த வாழ்க்கை அதுக்குடைய பிராரப்த கர்மா அதை அப்படியே எடுத்துக்கிட்டு அது வாழும், அது எதுக்காக வந்திருக்கோ அந்த வாழ்க்கையை வாழ்ந்துட்டு அது உடம்பு விட்டுட்டு போயிடும். ஆனா மனிதன் மட்டும் என்ன பண்றான், தனக்கு கொடுக்கப்பட்ட பகுத்தறிவை வச்சுக்கிட்டு அகங்காரமா அதை மாத்திக்கிறான். அப்போ அதனால அவங்ககிட்ட என்ன பண்ணுது, சில ஒழுக்கக்கேடான விஷயங்களும் வந்துடுது. அதுல நம்ம இன்றைக்கு பாக்குறோம் இல்லையா, நிறைய பேர் நானே பெரிய அறிவாளிங்கிற நினைப்புலையும் அவ உலகத்துல என்னென்ன அக்கிரமங்களை செய்ய முடியுமோ அதெல்லாம் செஞ்சுக்கிட்டு அரக்கத்தன்மைக்கும் போயிடுறாங்க. அப்ப இதுதான் இந்த மனித பிறவியில ஒரு பிளஸும் இருக்கு ஒரு மைனஸும் இருக்கு. ஆனா இங்க நம்ம விசாரணை பண்ணி விவேகத்தினால விழிச்சுக்கிற ஆப்பர்ச்சுனிட்டியும் இந்த மனித பிறவியில தான் இருக்கு. புத்திசாலித்தனம் வராம அப்படியே மிருக மாதிரியே வாழ்ந்து மனித உடல்ல இருப்பான், ஆனா மிருக மாதிரியே வாழ்ந்து வாழ்க்கையை முடிச்சுக்கிறவனும் இருக்கத்தான் செய்யறாங்க. அப்ப இந்த ரெண்டு வேறுபாடுகளும் இந்த பிரபஞ்சத்துல பார்க்க முடியுது. அதுக்கு என்ன காரணம், அந்த உபாதியினுடைய சுத்தம் இல்லாத தன்மை, அதாவது அந்த பாத்திரம் வந்து சரியா பிரகாசிக்காததுதான் காரணம், தூய்மை இல்லாததுதான் காரணம் அப்படிங்கிறத நம்ம பார்க்க முடியுது. அப்ப இதை வந்து அவங்க பிரகிருதி உலகமாக விரிவடைகிறதுன்னு சொன்னாலும் இங்க யோக சாஸ்திரம் என்ன சொல்லுது, அதை ஒழுங்குபடுத்தும் ஆதிக்க சக்தி ஒன்று இருக்கிறது, அதுவே ஈஸ்வரன். அந்த ஈஸ்வரன் தான் பிரதான அதிபதி என்று அழைக்கப்படுகிறார், சேத்ரக்ன அதிபதி, அதாவது ஜீவர்களின் அதிபதி என்று பார்க்க முடிகிறது. அதாவது சேத்ர சேத்ரக்னன் அப்படின்னு சாங்கிய யோகத்துல பகவத்கீதையில பேசுவாரு பகவான் ஸ்ரீகிருஷ்ணன். அப்ப சேத்திரம் அப்படின்னா இந்த உடல், சேத்ரக்னா அந்த சேத்திரமாகிய உடலை இயக்குகின்ற ஒரு அதிபதி இருக்கிறான் அப்படிங்கிறத நம்ம அதுல பாக்குறோம் இல்லையா. அதே விஷயம் தான் இங்கேயும் சொல்றாங்க, சேத்ரக்னன் என்பது அவற்றை அறிகின்ற அந்த ஈஸ்வரன் அப்படிங்கிறத பாக்குறோம். அப்போ இங்க ஒவ்வொரு ஜீவனும் அறிவுடையவன் என்றாலும் அவனுடைய அறிவு வந்து ஒரு வரையறைக்கு உட்பட்டது, மேலும் அவன் கர்மத்துக்கு உட்பட்டவன், அத்துடன் அவன் அறியாமையில் மூடப்பட்டவன், ஆகவே அவனை நாம் ஜீவன் என்று சொல்கிறோம். ஆனால் ஈஸ்வரனோ எல்லா ஜீவர்களுக்குள்ளும் அந்தராத்மா, மேலும் அவர் கர்ம பலத்தை ஒழுங்குபடுத்துபவர், எல்லா மனங்களையும் அறிந்தவர், ஆகவே சேத்ரக்னபதி என்று அழைக்கப்படுகிறார் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சுக்கணும், எல்லா ஜீவர்களுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் பிரகாசித்து கொண்டிருப்பவன் யாரு, அவன்தான் ஈஸ்வரன். ஆனா நம்ம வேதாந்த சாஸ்திரத்துல ஒரு பிரதிபிம்ப தோற்றம் அப்படின்னு சொல்றோம், ஆனா அந்த பிரதிபிம்ப தோற்றமாக இந்த உடலுக்குள்ள இருந்து பிரகாசித்து கொண்டிருக்கிறவன் யாருன்னா அவன் தான் ஈஸ்வரன். அப்போ அந்த ஈஸ்வரன்ங்கிற ஒரு சக்தியை தான் இங்க மகான்கள் என்ன பண்றாங்க, உடம்புக்குள்ள பார்க்க சொல்றாங்க. அது தமிழ் சித்தர்கள் பாட்டு நேற்று நான் சொன்னேன் இல்லையா, உடம்பை முன்னம் இழுக்கென்று இருந்தேன் உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் அப்படின்ட்டு திருமலருடைய திருமந்திர பாட்டு நேற்று சொன்னேன். ஔவையாரும் அப்படித்தானே பாடுறாங்க. ஔவையார் என்ன சொல்றாங்க, உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம் உடம்பினுக்குள்ளே உத்தமனை கான் ஔவை பிராட்டி. அப்போ உடம்பினை பெற்ற பயனாவது எல்லாம், இந்த உடம்பை நீ பெற்ற பயன் என்னப்பா, இந்த உடம்புக்குள்ள அந்த உத்தமனை தெரிந்து கொள்வது தான் உடம்பை பெற்ற பயன். அப்போ மனித உடம்புல தான் அந்த உத்தமனை தெரிஞ்சுக்க முடியும், வேற எந்த உடம்புலையும் தெரிஞ்சுக்க முடியாது. அப்போ மனித உடம்புனா என்ன அர்த்தம், உடம்புக்குள்ள போய் பார்க்கறது இல்லை, அந்த உடம்பு அடைஞ்சதனால தெரிஞ்சுக்கிறது. உடம்பினை பெற்ற பயனாவதெல்லாம் அந்த உடம்பினுக்குள்ளே உத்தமனை காண் அப்படின்னா, அரிதான மனித உடல் கிடைத்திருக்கிறது. இந்த அரிதான மனித உடல்ல நமக்கு பகுத்தறிவு கிடைச்சிருக்கு. அதுல நித்திய அநித்திய வஸ்து விவேகத்தை நம்ம வச்சு எது உண்மையிலேயே இருக்கு, எது உண்மையிலேயே தோன்றி மறையுது அப்படிங்கிற விசாரணையை மேற்கொள்ளும் போது நமக்கு விவேகம் கிடைக்குது இல்லையா. அந்த விவேகத்தினால இங்க இந்த உடலோ மனமோ நான் அல்ல, இந்த உடலும் மனதுக்கும் அப்பாற்பட்ட தூய அறிவு, அந்த சாட்சி, அந்த பிரஜ்ஞை தான் நான் அப்படின்னு நம்ம உணர்வது. ஆனா அந்த உணர்வதற்கான உபயோகமான கருவிதான் இந்த உடலும் மனசும். அப்ப இது ஒரு ஊடகம். அப்ப இந்த உடல் மனம் அப்படிங்கிற ஊடகத்தை கொண்டு அந்த உணர்வு வந்து பிரகாசிக்குது இல்லையா, அதனால அந்த உத்தமனை தெரிந்து கொள்வதற்கான ஒரு உடல் தான் இங்க மனித உடல். அதனால சேத்திரம் என்றால் உடல், சேத்ரக்னன் அப்படின்னா அந்த உடலுக்குள்ளே இருக்கின்ற அதிபதி அப்படிங்கிறத இங்க புரிய வைக்கிறாங்க. மேலும் அந்த அதிபதியின் இடத்துல மூன்று குணங்கள் இருக்கு, அது சத்துவம் ரஜஸ் தமஸ். அப்ப இந்த மூன்று குணபேதங்களின் காரணமாகத்தான் உலகத்துல பல்வேறு வேறுபாடுகளும் காணப்படுகிறது. அப்ப ஈஸ்வரன் என்பவன் இந்த மூன்று குணங்களுக்கு அடிமை கிடையாது. ஏன், ஈஸ்வரன் என்பவன் குணங்களை இயக்குகிறார், அவர் குணங்களால் இயங்குவதில்லை. அதனால் குணாதீதன் என்ற கருத்துக்கான அடிப்படை விஷயம் என்ன, ஈஸ்வரன் எப்படி இருக்கிறான் அப்படின்னா, மகத்தத்துவமா இருந்து, அதாவது எல்லாவற்றையும் அறிகின்ற அறிவாய், காஸ்மிக் இன்டலெக்டா இந்த பிரபஞ்சமா தோன்றி, அதுல சத்து ரஜஸ் தமஸ் அப்படின்னா மூன்று குணபேதங்களை வெளிப்படுத்துறான். அந்த வெளிப்பாடுகள்ல அவன் குணங்களை கடந்து குணங்களை இயக்குபவனாக இருக்கிறான். அவன்தான் அந்த குணத்துக்கு அதிபதி, அதை இயக்குகின்றான். ஆனா அவன் குணாதீதன், அவனுக்கு எந்த குணமும் அவனை தொடாது. அதுல ஈஸ்வரனுடைய நிலைப்பாட்டுல ஒரு ஹையர் லெவல் விஷயமா நம்ம பார்த்தோம்னா சத்துவ குணத்தை எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ சத்து ரஜஸ் தமஸ்ல சத்துவ குணம் ஈஸ்வரனிடத்துல இருக்கு அப்படிங்கறத எந்த அடிப்படையில சொல்றோம்னா, மனம் மேம்பட்ட நிலையில. அப்ப மனம் மேம்பட்ட நிலையில இங்க ஜீவனும் ஈஸ்வரனாக மாறலாம், ஆனா சத்துவ குணத்துக்கு வந்தாதான். நீங்க ரஜோ குணத்திலயோ தமோ குணத்திலயோ இருந்துகிட்டு இருந்தா ஈஸ்வர தன்மைக்குள்ள வர முடியாது. அப்ப அதனாலதான் நான் உங்களுக்கு பல முறை சொல்லிக்கிட்டே இருக்கிறேன், அதாவது ஆகாமிய கர்மாவை ஆக்டிவேட் பண்றதுக்கு உங்களிடத்துல நித்திய அனித்திய வஸ்து விவேகம் உண்டாகணும். அந்த வஸ்து விவேகத்துல இப்ப இந்த பிறவி எனக்கு கொடுக்கப்பட்டது இந்த மனித உடல் ஜீவிதமா, இல்ல இந்த உடலை வைத்து கொண்டு மகத்தான அந்த பேரறிவை உணர்கின்ற வாழ்க்கை முறையா அப்படின்னு நீங்க ஆராய்ச்சி பண்ணி பாத்தீங்கன்னா, அரிதான இந்த மனித உடலை கொண்டு அந்த பேரறிவை உணர்வதற்கான ஒரு வாழ்க்கை முறை கொடுக்கப்பட்டிருக்குங்கிறத நீங்க விசாரித்து விவேகத்தால விழிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா, இமீடியட்டா நீங்க அந்த ஈஸ்வர நிகழ்வுக்குள்ள போயிடுவீங்க. உங்க வாழ்க்கைங்கிறது ஒண்ணு இல்லப்பா, நான் எங்க வாழ்றேன், அவன் வாழ்றான் அப்படின்ட்டு ஒட்டுமொத்தமா அந்த தனித்துவ அகங்காரத்தை விட்டு ஈஸ்வர நிலைக்குள்ள நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்கா உங்களுக்கு சத்துவ குணம் வந்துடும். அப்போ உங்களுக்கு ரஜோ குணம் தமோ குணம் எல்லாம் வேலை செய்யாது. அப்போ அந்த சத்துவ குணத்துல இருந்து நீங்க இந்த பிரபஞ்சத்தை பார்த்தீங்கன்னா எல்லாவற்றிலையும் நீங்க இருக்கிறது தெரியும். அங்க உங்களுக்கு பேதமை இருக்காது, உயர்வு தாழ்வு இருக்காது, வேண்டுதல் வேண்டாமை அப்படிங்கிற நிலைப்பாடு வந்துடும். வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பை இல, திருக்குறள். அப்போ அந்த இடத்துல இருமைகள் இல்லை, இது வேணும் அது வேண்டாம் அப்படிங்கிறதே இல்லை, எல்லாம் ஈஸ்வர நிகழ்வுல இருக்கு, அதை அப்படியே ஏத்துக்கிற ஒரு பக்குவம். அந்த நிகழ்வுல அப்படியே பார்க்கும்போது சத்துவ குணத்துல எல்லாம் அறியும் அறிவா அந்த ஈஸ்வர நிகழ்வு நமக்கு புரிஞ்சிடும். அப்பந்தான் அது நான் உருவாக்கின ஒரு மாயா சக்தி நமக்கு புரியும். அப்போ அதை நம்ம வேடிக்கை பார்க்குற சாட்சியா மாறிட முடியும், அதுவே பிரம்மம் என்று நம்மை நாம் உணர முடியும். அது கொஞ்சம் மைண்ட் அப்டேட் ஆகணும். ஏன்னா இப்ப நிறைய பேர் வந்து இந்த வேதாந்த சாஸ்திரங்களை கேட்டாலும் நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம், இன்னும் ரஜோகுணம் தமோ குணமே தாண்டல, அதே மாதிரி பஞ்ச கோஷங்கள்ல இன்னும் உடல் அபிமானத்தையே தாண்டல. அதுதான் நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டே இருப்பேன், நீங்க அன்னமய கோஷத்தையே நிறைய பேர் இன்னும் கடக்க முடியாம இருக்கீங்க, அப்படியே கஷ்டப்பட்டு அன்னமய கோஷத்தை கடந்தாலும் மனோமய கோஷத்தை கடக்கவே முடியல நிறைய பேரால. ஏன்னா மனசு அலைக்கழிக்குது, அலைப்பாயுது, ஆட்டி படைக்குது, மனம் போன போக்குல போறீங்க. அப்ப எங்கிருந்து இந்த கோஷங்கள் எல்லாம் கடந்து நீங்க ஆனந்தமய கோஷமான காரண சரீரத்தை கடந்து அந்த பேரறிவு நிலைக்கு உயர முடியும்? அப்ப அதுக்கு எவ்வளவு ப்ராசஸ் இருக்கு? அப்ப நம்ம இது வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் எல்லாம் எப்படி இருக்கு? வெறும் ஏட்டு சுரக்காய் தான். அதாவது நான் பெரும்பாலும் சொல்றது என்னன்னா, படிப்பறிவு தான், பரோட்ச ஞானம் தான். அபரோட்ச ஞானம் பெரும்பாலும் உண்டாகவே இல்லை. அபரோட்ச ஞானம் உண்டாக்கிட்டா நீங்க ஈஸ்வரத்தன்மைக்குள்ள வந்துடுவீங்க, சத்துவ குணம் வந்துடும். இங்க நீங்க செய்யறதுக்கு ஒண்ணும் இல்லை, தானா நிகழ்வுல எல்லாம் நடக்கும். அது ஒரு உயர்ந்த பரிமாணம். அது அந்த நிலைக்கு வர்றவங்களுக்கு தான் புரியும். மற்றபடி அது நம்ம கேட்கறதுக்கு நல்லா தான் இருக்கும். ப்ராக்டிக்கல்ங்கிறது அவங்கவங்க உணரணும், மற்றவங்க சொல்லி புரிய வைக்கிற விஷயம் அல்ல. அதனாலதான் அதெல்லாம் நம்ம திருமந்திரத்தினுடைய நிறைய பாடல்கள் கூட நம்ம சொல்லி சொல்லி அப்பப்போ புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறோம். அப்ப இதெல்லாம் புரிஞ்சுக்கோங்க. அப்ப இதை வந்து ஏன் இங்க வந்து வித்யாரண்யர் எடுத்து பேசுறாருன்னா, அந்த அந்தர்யாமி அப்படிங்கிற ஒரு ஸ்லோகத்தினுடைய மைய கருத்தை எடுத்து இங்க பேசுறாரு. அந்தர்யாமினா ஒவ்வொரு உடலுக்குள்ளும் அந்த உயிராய் உணர்வாய் இருந்து அந்த உடலை கையாளுகின்றான். அவன் தான் உண்மையா இந்த உடம்பை எப்படி இயக்கணுங்கிறத ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற ப்ரோக்ராமர். அதனாலதான் நான் சொன்னேன், நீங்க சாப்பிடுற சாப்பாடு எப்படி எல்லாம் மாறணுங்கிறதுக்கு நீங்க ஏதாவது ப்ரோக்ராம் பண்ணிருக்கீங்களா? ஒன்றும் கிடையாது. ஆனா அதெல்லாம் கரெக்டா மாறுதே. நீங்க இட்லி சாப்பிட்டாலும் தோசை சாப்பிட்டாலும் சாப்பாடு சாப்பிட்டாலும் அது ரத்தமா மாறணும், எலும்பா மாறணும், மஜ்ஜையா மாறணும் அப்படின்னு ஆல்ரெடி ப்ரோக்ராம் பண்ணி வச்சிருக்கிற ஒரு ப்ரோக்ராமர் இருக்கான். அவன் ஈஸ்வரன், அவன் எல்லாமே இந்த உடம்புக்குள்ள இருந்து அதை நியமிக்கிறான். அப்போ அவன் எப்படி இருக்கிறான்? வெளியிருந்து கட்டளை இடுகின்ற ஆட்சியாளன் கிடையாது. மாறாக ஒவ்வொரு உடலின் உள்ளே உயிராய் ஒவ்வொரு அணுவிலும் ஊடுருவி ஒழுங்காக நிலை நிறுத்துகின்ற மிகப்பெரிய சக்தி, மகாசக்தியாக ஈஸ்வர சக்தி இருந்து கொண்டிருக்கிறது என்பதை இந்த இடத்துல புரிய வைக்கிறார். வித்யாரண்யர் வந்து இந்த இடத்துல கம்பாரிசன் கொடுக்குறாரு. யோக சாஸ்திரமும் அத்வைத வேதாந்தமும் ஒரே விஷயத்தான் சொல்லுது. யோக சாஸ்திரம் அந்த ஈஸ்வரன்ங்கிற வார்த்தைக்கு கடந்த ஸ்லோகத்துல என்ன பேர் வச்சுதுங்க, ஞாமகன் அப்படின்னு ஒரு பேர் வச்சுதா. இங்க வந்து பிரதான அதிபதி அவனே ஈஸ்வரன் என்று அத்வைத சாஸ்திரம் சொல்லுது, உபநிடதங்கள் சொல்லுது, வேதம் சொல்லுது அப்படிங்கிறத இங்க ரெண்டையும் கம்பேர் பண்ணி நிலைநாட்டுவதை புரிந்து கொள்ள முடிகிறது. அப்போ இங்க ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் ஊடுருவி இருக்கிறான், அவனே ஈஸ்வரன். அப்போ அவன் அந்த ஊடுருவி ஒரு ரித்தம்ல இயங்கிட்டு இருக்கிறான், நியதி மாறாம இயங்கிட்டு இருக்கான். அப்ப அந்த நியதி மாறாததுன்னா எப்படி? இந்த வெளியிருக்கிற பிரபஞ்சம் சுத்துறது மட்டும் இல்லை, இந்த வெளியிருக்கிற பிரபஞ்சம் வந்து இப்ப நீங்க சூரியனை மையமாக கொண்டு கோள்கள்லாம் அழகா சுத்துது. ஆனா அறிவியல் உலகம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு அணுவை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்குது. சூரியன்கிறது மிகப்பெரிய விஷயம், அதை விட்டுருங்க. கண்ணுக்கே தெரியாத ஒரு அணுவை எடுத்து ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அதுக்குள்ள எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான் அப்படிங்கிற மூன்று அணு துகள்கள் உள்ள சுத்திக்கிட்டு இருக்கே. அப்போ எப்படிங்க ஒரு அணுக்குள்ள இவ்வளவு அழகா அது இயங்குதே, அது நியதி மாறாம இயங்குதே, அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அப்ப ஒவ்வொரு அணுவுக்குள்ளும் அந்த அறிவு இருந்து கொண்டு இயக்கிக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் இங்க ஈஸ்வர தன்மை, மிகப்பெரிய சக்தி. அப்ப இதைதான் இங்க மகான்கள் புரிய வைக்கிறாங்க. அந்த அணு வந்து பல்வேறு வகைப்படுது. அது நாம வந்து அறிவியல் உலகம் எப்படி பேசுது, எலக்ட்ரான், புரோட்டான், நியூட்ரான்னு சொல்ற ஒரு சாதாரண பருப்பொருள் அணுவாகவும் எடுத்துக்கலாம், அல்லது உயிர்பொருள் அணுவா. நமக்குள்ள உடம்புக்குள்ள ஒவ்வொரு செல்களா இருக்குல்ல, செல்கள். இப்போ நம்ம உடம்பு வந்து மல்டிபிள் செல்ஸ். இதை வந்து நம்ம இந்த இடத்துல அணுன்னு சொல்றது இல்லை, சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, மருத்துவ சயின்ஸ் என்ன சொல்லுதுன்னா, செல்லுன்னு சொல்லிடுது அணுன்னு சொல்றதுக்கு பதிலாக. அப்போ அந்த செல்லுல ஒவ்வொரு செல்லுக்குள்ளேயும் புரோட்டோபிளாசம், சைட்டோபிளாசம், மைட்டோகாண்ட்ரியா அப்படின்னு நிறைய விஷயங்களை படிக்கிறோம் இல்லையா. இதெல்லாம் அதுக்குள்ள இருந்து எப்படி அழகா இயக்குது. அப்போ இது மாதிரி இயற்கை வந்து எல்லாம் ஒரு நீதிக்குள்ள ரிதம், அதாவது ஒழுங்கு மாறாம இயங்கிக்கிட்டு இருக்கு. அதை நியமிப்பவன் யாரோ அவன்தான் ஈஸ்வரன் என்று இங்க இரண்டு சாஸ்திரங்களும் ஒப்புக்கொள்கின்றன என்பதை பார்க்க முடிகிறது. நம்ம பிருகதாரண்ய உபநிஷத்தினுடைய கருத்துப்படி அத்வைத பார்வை எப்படின்னா, ஒரு நுண்ணிய வேறுபாட்டை இங்க கவனிக்கணும்னு சொல்லுது. அத்வைதம் என்ன சொல்லுதுன்னா, ஈஸ்வரனை மறுப்பதில்லை, ஆனால் ஈஸ்வரன் என்ற கருத்து வந்து வியாபகாரிக சத்தியத்தில் பொருந்துகிறது. ஏனென்றால் உலகம் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ளுகின்ற வரை கர்மம் இருக்கின்றது என்று ஏற்றுக்கொள்ளும் வரை, ஜீவன் இருக்கின்றான் என்று ஏற்றுக்கொள்ளும் வரை, அவற்றை ஒழுங்குபடுத்துகின்ற அந்தர்யாமியான ஈஸ்வரனும் ஏற்றுக்கொள்ளப்பட வேண்டும் அப்படிங்கிறத இங்க அத்வைத வேதாந்தமும் ஒப்புக்கொள்கிறது, மறுப்பதில்லை என்று பார்க்கிறோம். ஆனால் ஞானத்தின் உச்சியில், இப்ப இந்த விஷயத்தை நம்ம விசாரணை பண்ணி பார்த்து விவேகத்தால விழிச்சுக்கிட்ட பிறகு, இப்ப ஒவ்வொரு அணுவுக்குள்ளயும் உயிராய் உணர்வாய் அந்த ஈஸ்வர நிகழ்வு நடந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த நிகழ்வை எல்லாம் சாட்சியா ஒருத்தன் பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் தானே அந்த அறிவுக்கே அதிஷ்டானமா இருக்கிறான், பிரகாசிக்கிற அறிவுக்கே ஆதாரமா அவன் தான் இருக்கிறான். இப்போ கண்ணாடியில வந்து ஒரு உருவம் தெரியலாம், என்னுடைய உருவமே தெரியலாம், நான் கையை மேல தூக்கினா அந்த கண்ணாடியில் இருக்கிற உருவமும் கையை மேல தூக்கும், நான் தலையை திருப்பினா அதுவும் தலையை திருப்போம். அப்போ என்ன மாதிரி அதை ஆக்ஷன் பண்ணுதுங்கிறதுக்காக நானே அந்த கண்ணாடிக்குள்ள பூந்துட்டேனா? கிடையாது. ஆனா என்னுடைய கேரக்டரை அப்படியே ரெஃப்ளெக்ட் பண்ணி காட்டுதே கண்ணாடியில, நான் என்னென்ன பண்றேனோ அதை அதுவும் பண்ணுதே. ஆனா அது ஒரு தோற்றம் தானே, கண்ணாடியில ஒரு தோற்றம் தான். அது மாதிரி இங்க வேதசாஸ்திரம் அத்வைத வேதாந்தம் என்ன சொல்லுதுன்னா, அந்த தூய அறிவினுடைய தோற்றம் தான் இந்த பிரபஞ்சம். அதனால இங்க இந்த ஒவ்வொரு இயக்கமும், ஒவ்வொரு அறிவுக்குள்ள ஊடுருவி பிரகாசிக்கின்ற ஒவ்வொரு இயக்கமும் அந்த அறிவின் அதிஷ்டானத்துல இருக்கிறதுனால அது இயங்குது. ஆனா அந்த அறிவோ அசைவதில்லை, ஆனா இந்த காஸ்மிக் இன்டலெக்டோ அசையுது. அதுக்குதான் நம்ம கடந்த முறை உதாரணம் சொன்னோம், எப்படி சொன்னோம், ஒரு காந்தம் அசைவதில்லை, ஆனா அந்த காந்தத்தை இரும்பு துண்டு கவனிக்கும் போது அசையுது. சூரியன் பூமிக்கு வருவதில்லை, ஆனா சூரியனுடைய இருப்புனால இங்க விவசாயம் நடக்குது. அதே மாதிரி மின்சாரம் பேசுவதில்லை, ஆனா மின்சாரம் உள்புகுந்த ரேடியோவோ செல்போனோ பேசுது. அப்ப இதெல்லாம் எப்படி சாத்தியம்? அதெல்லாம் அடுத்தடுத்த அறிவு நிலைக்கு பயணம் பண்ணி அந்த நிலையை அது வெளிப்படுத்தி காட்டுது. ஆனா அதுக்கான அதிஷ்டானமான ஆதார பொருள் வந்து அந்த நிலைக்கு வருவதில்லை. ஆனா அது இருப்பதனால இது இப்படி நடந்துக்குது அப்படிங்கறத நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறோமோ, அது மாதிரி இங்க அறிவு இருப்பதனால அறிவின் அதிஷ்டானத்துல இந்த உலகம் இப்படி இயங்குது, அந்த அறிவின் அதிஷ்டானத்தில் இயங்குது என்று பார்க்கிறோம். ஆனா இங்க அது ஞானத்தின் உச்சியில எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படின்னா, ஜீவ ஈஸ்வர வேறுபாடு கரைந்து போகும். அங்க ஞானம் வந்துட்டா என்ன ஆயிடுதுன்னா, சர்வாந்திர ஆத்மா ஞானே அப்படிங்கிற ஒரு அனுபவம் எஞ்சுகிறது. அதாவது இருப்பதெல்லாம் என்னுடைய இருப்பினாலே இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு ஞானம் நமக்கு உதவியாகும். அதுதான் அத்வைத ஞானம். இப்ப அந்த அத்வைத ஞானத்தை வந்து நம்ம எப்படி பார்க்கணும் அப்படிங்கறத கூட நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கிறேன். எப்படி பார்க்கணும்? இப்ப எல்லாம் அறியும் அறிவு ஒண்ணு வந்து உங்க மூலமா பிரகாசிச்சுக்கிட்டு இருக்கு. அந்த அறிவு தான் உங்ககிட்ட இருக்கிற காஸ்மிக் இன்டலெக்ட். அது வந்து இந்த ஊடகத்தை உபயோகப்படுத்தி இந்த பாடி மைண்டை எடுத்துக்கிட்டு வந்து இந்த உலகத்துல ஒவ்வொன்றையும் இது இது இன்னதுன்னு பகுத்து பிரித்து பார்க்குது. அதை பார்க்கிற அந்த அறிவின் அதிஷ்டானத்துல தான் நீங்க இது இது இன்னதுன்னு பார்க்க முடியும். இது பேனா, இது பென்சில், இது சூரியன், இது சந்திரன் அப்படின்னு நீங்க சின்ன பொருள் இருந்து பெரிய பொருள் வரைக்கும் நீங்க பாக்குறதா இருந்தாலும், உங்களுக்குள்ள இருக்கிற அறிவின் அதிஷ்டானத்துல தான் நீங்க இதை பேனான்னு புரிஞ்சுக்க முடியும், இது பென்சில்னு புரிஞ்சுக்க முடியும், அது சூரியன் புரிஞ்சுக்க முடியும், சந்திரன் புரிஞ்சுக்க முடியும். அது உங்க கைக்கு அடக்கமான பொருளா இருக்கலாம், அது கைக்கு அடங்காத மிகப்பெரிய பிரம்மாண்டமான சூரியனாகவும் இருக்கலாம், சந்திரனாகவும் இருக்கலாம். ஆனாலும் அவைகளை எல்லாம் அறிகின்ற ஒரு அறிவு உங்களிடத்திலேயே இருந்து அனைத்தையும் அறிந்து கொண்டிருக்கிறது. அப்ப அந்த அறிவு தான் இந்த ஊடகத்தை பயன்படுத்தி பார்க்குது. அப்ப அது நமக்கு புரிஞ்ச பிறகு, அப்ப எல்லாம் அறியும் அறிவு ஒன்று இருப்பதனால் இங்க எல்லாம் அறியப்படுகிறதுங்கிற நிலையில நமக்கு ஒரு ஞானம் வந்துடுது பாருங்க. அதுக்குதான் சர்வாந்திர ஆத்மா, எல்லாவற்றிலும் நானே இருக்கின்றேன், என்னுடைய இருப்பினால் இங்கு எல்லாம் பிரகாசிக்கிறது. அப்ப என்னுடைய அறிவு பிரகாசத்தினாலே இங்கு அனைத்தும் அறியப்படுகிறது. இது பேனான்னு நான் தான் அறிஞ்சுக்கிறேன், இதை பென்சில்னு நான் தான் அறிஞ்சுக்கிறேன், அது சூரியனும் நான் தான் அறிஞ்சுக்கிறேன், அது சந்திரனும் நான் தான் அறிஞ்சுக்கிறேன். அப்ப எல்லாம் அறியும் அறிவு என்னிடத்திலேயே இருக்கிறது, அதை அறிபவன் இங்கு பிரம்மம் ஆகிறான் அப்படின்னு தான் நான் கடந்த முறை அந்த திருமந்திர பாடல் கூட உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்தினேன். அந்த பாடல் திருப்பி சொல்றேன், எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டு எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கு இல்லே, எல்லாம் அறியும் அறிவை நான் என்னில் எல்லாம் அறிந்த இறையெனலாமே. திருமந்திரம். அப்ப எல்லாம் அறியும் அறிவுதனை விட்டுட்டு இங்க வேற கண்ட விஷயங்களை, நான் பேனாவை பார்த்துட்டேன், நான் பென்சிலை பார்த்துட்டேன், நான் வந்து சூரியனை பார்த்துட்டேன், சந்திரனை பார்த்துட்டேன் அப்படின்னு நீங்க என்னதான் பயங்கரமான வெளி விஷயங்கள்ல எனக்கு அறிவு வந்துருச்சுன்னு சொன்னாலும், அந்த எல்லாம் அறிந்தும் லாபம் இங்கு இல்லை. ஏன் அப்படின்னா, எல்லாம் அறியும் அறிவு ஒன்று என்னிடத்துல இருக்குப்பா, இது பேனான்னு நான் தான் அறிஞ்சிக்கிறேன், பென்சிலும் நான் தான் அறிஞ்சிக்கிறேன், அது சூரியனும் நான் தான் அறிஞ்சிக்கிறேன், சந்திரனும் நான் தான் அறிஞ்சிக்கிறேங்கிற எல்லாம் அறியும் அறிவை நான் என்னில், அதுதான ரியல் நான், உண்மையிலேயே அந்த நான் தான், அந்த காஸ்மிக் இன்டலெக்ட், அதுதான் ரியல் நான். அதை விட்டுட்டு நாம என்ன பண்ணிட்டோம், போலி நானை உருவாக்கி வச்சுக்கிட்டோம், நமக்கு மற்றவங்க ஏற்றி வச்சதை வச்சுக்கிட்டு இது என்னுடைய அறிவில் நான் இந்த இதை கண்டுபிடிச்சிட்டேன், இந்த பேனா எனக்கு என்னுடைய அறிவினால நான் பேனான்னு தெரிஞ்சுக்கிட்டேன், என்னுடைய அறிவினால இதை பென்சில்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்றதெல்லாம் நம்முடைய தனித்துவமான அகங்காரம். ஆனால் அந்த அறிவினால தான் நம்ம எல்லாம் அறிய முடியுது. அதை திருமூலர் சொல்றாரு, அப்படி எல்லாம் அறியும் அறிவை நான் என்னில், எல்லாம் அறிந்த இறை, எல்லாம் அறிந்த இறைவன் எனலாமே அப்படிங்கிறாரு அழகா. அப்போ அவனே எல்லாம் அறிந்த இறைவன் தான், அப்போ இறைவன் மட்டும்தான் இருக்கிறான் அப்படிங்கிறத திருமூலரும் ஒத்துக்கிறார் பாருங்க. நேற்று ஸ்லோகத்துல உடலை வந்து போற்றின திருமூலர் வந்து இப்ப அறிவை பத்தி இப்படி சொல்றாரு, அப்ப என்ன முரண்பாடா இருக்கேன்னு நீங்க யோசிக்கலாம்ல. அவங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா நம்மள மேல தூக்கிட்டு வருவாங்க. நம்ம ஒரு செயல மட்டும் படிச்சுட்டு அவருக்கு ஒண்ணுக்கு உதவாதவரை நம்ம முடிவு பண்ணிட கூடாது. அதனாலதான் இங்க வேத ரிஷிகளும் நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் தூக்கிட்டு வருவாங்க. நம்ம எடுத்த உடனே ஹையர் லெவல் சப்ஜெக்ட் வந்துட்டு உடனே அந்த கீழே இருக்கிற சப்ஜெக்ட் எல்லாம் ஆகாதுன்னு சொல்லிடக்கூடாது. ஏன்னா எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு தான் நீங்க பிஹெச்டி பண்ண முடியும். நேரடியா பிஹெச்டி கிளாஸ்ல வந்து உட்கார முடியாதுல்ல. பேசிக்கா 1, 2, 3 படிக்கணும், ஏபிசிடி படிக்கணும், ஆனா அவனை படிக்கணும், எல்லா அடிப்படை பாடங்கள் எல்லாம் படிக்காம நான் டைரக்டா வந்து பிஹெச்டி கிளாஸ்ல உட்காந்துக்கிறேன்னு உட்காந்தா என்ன தெரியும், ஒன்றும் தெரியாது. அப்ப அதனால அடிப்படை விஷயங்கள் அறியப்பட்டால்தான் அந்த உண்மை நிலை நமக்கு புரியும். அப்பதான் ஹையர் லெவல் எஜுகேஷன்ல நமக்கு சொல்றதெல்லாம் புரியும். அதுதான் மகான்களும் நம்மள ஸ்டெப் பை ஸ்டெப்பா எடுத்துட்டு வர்றதுக்கு தான் இத்தனை ஸ்லோகங்கள், இத்தனை செயல்கள் அதெல்லாம் தேவைப்படுது. அப்ப திருமலுடைய திருமந்திரம் வந்து நீங்க ஒன்று முன்னாடி படிச்சு ஒன்று பின்னாடி படிச்சு மாற்றி மாற்றி படிச்சுக்கணும், அதனால இப்படியும் சொல்றாரு அப்படியும் சொல்றாரு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் வரும்ல, அதுக்கு தான் இதெல்லாம் வந்து குருவின் மூலமா படிக்கணும். நாமளா படித்தோம்னா நிச்சயமா குழப்பம்தான் வரும், தப்பு தப்பா தான் புரிஞ்சுக்குவோம். அதுக்கு தான் மகான்கள் எல்லாம் நமக்கு இப்படி முறையா புரிய வைக்கிறாங்க, அதை நம்ம இங்க ஃபாலோ பண்ணணும். அப்போ இந்த ஈஸ்வரனுடைய நிலைப்பாடை இப்போ நீங்க ஒரு சின்ன பயிற்சி மூலமா எப்படி கவனிக்கலாம். இப்போ ஈஸ்வரன் தான் இந்த உடம்பை இயக்குறான், ஈஸ்வரன் தான் இந்த உலகத்தை இயக்குறான் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன பயிற்சி என்ன, அமைதியாக கண்ணை மூடி உக்காந்து அப்படியே உங்கள் சுவாசத்தை கவனிங்க. உங்களுக்குள்ள அந்த சுவாசம் வெளியே போயிட்டு வருதா, அந்த சுவாசம் எப்படிங்க உள்ளே போகுது, எப்படிங்க வெளியே வருது. இந்த உடம்புல 10 வாட் இருக்கு, பலூனில் காற்று உள்ளே போகுது, 1 வாட்டை விழுந்துட்டா புஷ்ஷுன்னு எல்லா காத்தையும் வெளியே போய் பலூன் அப்படியே சுருங்கி போகுது. ஆனால் இந்த உடம்புக்குள்ளே பாருங்களேன், 10 வாட்டை இருக்கு, 2 கண்ணு, 2 மூக்கினுடைய தொலை, வாய், அப்புறம் ஆசன வாய், யூரின் போகிற இடம் அப்படின்னு எல்லாமே கணக்கு போட்டிங்கன்னா ஒரு 10 வாட்டை வரும். அப்போ இந்த 10 வாட்டை இருந்துமே இந்த மூச்சு காற்று அழகாக உள்ளே போய் இந்த உடம்புல புஷ்ஷுன்னு வெளியே வராமல் இந்த உடம்பு வச்சுக்கிட்டு அப்புறம் அந்த உடம்பை இயக்கிக்கிட்டு திருப்பி தேவையான போது வெளியும் வந்து உள்ளேயும் போய் வெளியும் வந்து அழகா இயக்கிட்டு இருக்கு. அப்ப இந்த சுவாசத்தை கவனிச்சிங்கன்னா எப்படி ஒரு அற்புதம் பாருங்களேன். அப்புறம் இந்த சுவாசம் என்ன பண்ணுது, அப்படியே இந்த உடம்புக்குள்ள போய் அந்த உடம்புல இருக்க ஒரு இருதயத்தை துடிக்க வைக்குது. அப்ப அந்த இருதயம் வந்து லப்பு டப்பு லப்பு டப்புன்னு உள்ள துடிச்சுக்கிட்டு இருக்கு, 1 வினாடி கூட ரெஸ்ட் எடுக்கிறது இல்லைங்க, 1 செகண்ட் அது ரெஸ்ட் எடுத்தா முடிஞ்சுது. ஆனா அது பிறந்ததுலிருந்து இறக்கிற வரைக்கும், இப்போ ஒரு மனிதனுடைய ஆயுட்காலம் வந்து 120 ஆண்டுகள் வச்சுக்கிங்களேன், 120 ஆண்டுகள் வாழ்ற மனிதன்லாம் இருக்கிறான். அப்போ 120 ஆண்டுகளும் அது விடாம துடிக்குதுன்னா அது என்ன பாருங்களேன், எப்படிப்பட்ட ஒரு ரிதம் நீதி மாறாம இயங்குது பாருங்க. அந்த இதயமானது 1 செகண்ட் கூட ரெஸ்ட் எடுக்காம, கடிகாரம் கூட வீட்டில் நீங்க ஒரு செல்லு போட்டிங்கன்னா அந்த செல்லு இருக்கிற வரைக்கும் ஓடும், அல்லது கீ கொடுக்குற கடிகாரம் வச்சிருந்தீங்கன்னா கீ கொடுக்குற வரைக்கும் அது ஓடிக்கிட்டு இருக்கும், டப்பு டப்புன்னு ஓடிக்கிட்டு இருக்கும், அப்புறம் கீ முடிஞ்சு போன உடனே நின்றுடும் கடிகாரம் கூட. ஆனால் இந்த இருதயம் பாருங்க துடிக்கிறதுக்கு கொஞ்சம் கூட நிறுத்தாது, அப்படியே துடிச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் எப்படி சாத்தியமாகுது, இதுதான் நம்ம கவனிச்சு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே ஒன்று இருந்து இயக்கிட்டு இருக்குங்க, அதை நீங்கள் செய்யலை. இப்போ இந்த இருதயத்தை நீங்கள் தான் துடிக்க வைக்கிறீங்களா, இருங்க நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க வச்சுக்கிறேன், இருதயத்தை ரெஸ்ட் எடுக்க வைக்க முடியுமா, இல்லை நானே இருங்க அதை துடிக்க வைக்கிறேன் டப்பு டப்புன்னு துடிக்க வைக்க முடியுமா, நீங்கள் ஒன்றுமே பண்ண முடியாது. அதுதான் நான் சொல்கிறேன், உங்களால் இந்த உலகத்துல ஒண்ணுமே செய்ய முடியாது, எல்லா நிகழ்வுல அழகா இயங்கிட்டு இருக்கு. ஆனா நம்முடைய அகங்காரம் தான் என்ன பண்ணுதுன்னா நான் செய்யறேங்குது, இந்த உடம்பை வந்து நான் பராமரிக்கிறேன், நான் இந்த உடம்பை காப்பாத்திக்கிறேன், நான் இந்த உடம்பை தக்க வச்சுக்கிறேன், அதுக்கான நான் பயிற்சியை பண்றேன் முயற்சியை பண்றேன்னு என்னென்னமோ சொல்லுது. அப்படி சொல்றவன்லாம் உடம்பை தக்க வச்சுட்டானா, அதுதான் நாமளும் சொல்றோம். ஏன்னா ஏற்கனவே இந்த மூச்சு பயிற்சி எல்லாம் அப்படி பண்றேன் இப்படி பண்றேன்ட்டு விதவிதமான மூச்சு பயிற்சி, அந்த ஜபம் இந்த ஜபம், அப்புறம் அந்த மூச்சு பயிற்சியிலே வந்து பாத்தீங்கன்னா வாசி யோகம் அந்த யோகம்ன்ட்டு எல்லாம் வச்சுக்கிட்டு பயங்கரமான மூச்சு பயிற்சி, நான் உள்ளேயே கதி ஓட்டுறேன் மேலேயே கதி ஓட்டுறேன்லாம் ஏதோ பண்ணுவாங்க. ஆனா ஒருத்தனும் உயிரோடு இல்லை. அப்ப எதனால உயிரோடு இல்லை அப்படிலாம் இந்த உடம்பை தக்க வச்சுக்க முடியாது. அது எல்லாமே ஈஸ்வரன் நிகழ்வுல அது முடிவு பண்ணாதான் இங்க எதுவுமே இருக்கும், இல்லைன்னா இருக்காது. அது அந்த டியூரேஷன் வச்சிருக்கு, ஒவ்வொரு உடம்புக்கும் இவ்வளவு காலம் தான் அப்படின்னு ஒரு டைம் வச்சிருக்கு. அந்த டைம் படிதான் அந்த உடம்பு இயங்கும். ஒரு சிலர் உடம்பு 120 ஆண்டுகள், ஒரு சிலர் உடம்பு 80 ஆண்டுகள், ஒரு சிலர் உடம்பு 90 ஆண்டுகள், ஒரு சிலர் 25லயே போயிடுது. அப்ப 25லயே போறது என்ன, விபத்துல மரணம் அடைஞ்சு போகுது. அப்ப விபத்து ஏற்படணுங்கிற நியதிய யாராவது திட்டமிட்டோமா? அது தானா நிகழுது பாருங்க நிகழ்வுல. அவன் யாராவது சாக போறேன், நான் போய் வண்டியில அடிபட்டு சாக போறேன் அப்படின்னு அவன் முடிவெடுத்த போய் சாகறான், ஆனா அந்த சாவு நிகழ்த்துற நிகழ்வு நடக்குதா இல்லையா? அது எப்படி வேணா நடத்தும். அதனால எல்லாமே ஒரு நிகழ்வுல இருக்கு. அத இங்க யாருமே நான் செய்கிறேன் என்று சொல்ல முடியுமா அப்படின்னு ஒரு பயிற்சியை நீங்க உங்களுக்குள்ள விசாரம் பண்ணி பார்த்தீங்கன்னா முடியாதுங்கிறது அத்வைத வேதாந்தமும் யோக சாஸ்திரமும். அது என்ன சொல்லுதுன்னா, இங்க எல்லாவற்றையும் ஒரு ஆழமான ஒழுங்கு நடவடிக்கையிலே அந்த ஈஸ்வரன் தாங்கி நிற்கிறான். அவனுடைய அந்த மௌன ஒழுங்கை உணர்வதுதான் இங்கு அந்தர்யாமி உபாசனை அப்படின்ட்டு இங்க வேத சாஸ்திரம் அந்த ஈஸ்வரனை நமக்குள்ள எப்படி நாம உணரணும் அப்படிங்கிற வழியை சொல்லி கொடுக்குது. அப்ப இங்க உபனிஷத்து வந்து ஈஸ்வரனை பிரதான அதிபதி, சேத்ரக்ன அதிபதி, குணாதீதன் அப்படின்னு எல்லாம் போற்றுது. எது நம்முடைய உபநிடதங்கள் எல்லாம். அப்ப ஈஸ்வரன் ஜடமான பிரகிருதியையும் கர்ம பந்தத்தில் இருக்கின்ற ஜீவர்களையும் உள்ளிருந்து ஒழுங்குபடுத்துபவர். அந்தர்யாமி என்பது வெளிப்புற ஆட்சியாளர் கிடையாது, அனைத்திற்கும் உள்ளார்ந்த ஆதாரம். அப்ப அத்வைதத்திலே இது வியாபகாரிக சத்தியத்தின் நிலையிலே உண்மையாகவே பார்க்கப்படுகிறது. அதே சமயம் பாரமார்த்திக சத்தியத்திலே அந்தர்யாமியும் ஜீவனும் ஒரே பிரம்மஸ்வரூபமாகவே அறியப்படுகின்றனர் அப்படிங்கிறது தான் இங்க அத்வைத வேதாந்தத்தின் ஆழமான உண்மை. அப்ப அதான் நம்ம உங்களுக்கு புரிய வைக்கிறோம். ஏன்னா நீங்க வந்து நிறைய ஜீவர்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. இங்க ஒரே ஆத்மா அந்தர்யாமியா பரமாத்மா மட்டும்தான் இருக்கிறான். நீங்க ஏன் உங்களை தனித்துவப்படுத்தி நான் ஜீவன் அவன் ஈஸ்வரன் எப்படி பிரிச்சு பாக்குறீங்க? அப்படி பிரிக்கிறதுனாலதான் வேதமை வந்துடுது. ஆனா இங்க உடல் அளவில் தான் நீங்க பிரிக்க முடியுமே தவிர உணர்வின் அடிப்படையில அந்தர்யாமி எப்படி பிரிக்க முடியும்? உங்களுக்குள்ளயும் அதே உயிர் தான், எனக்குள்ளயும் அதே உயிர் தான். அந்தர்யாமியா ஈஸ்வரன் தான் எல்லா உடம்புக்குள்ளயும் ஊடுருவி இருக்கிறான். அப்போ அந்த நிலை உணரப்பட்டால் இங்கு அந்த உணர்வு தான் பார்க்கணுமே தவிர உடலை பார்த்து நீ வேற மாதிரி இருக்க நான் வேற மாதிரி இருக்கேன் அப்படின்னு நம்ம பார்க்கும்போதுதான் பேதமை வருது. ஆனா விசாரணை பண்ணி விவேகத்தால விழிச்சுக்கிட்டீங்கன்னா அந்த உயர்ங்கிற நிலையில அந்த உணர்வுங்கிற நிலையில இங்க எல்லாம் ஒன்று தானே. அப்போ அப்படி இருக்கிறவன் எப்படி வந்து ஒரு உயிரை இம்சப்படுத்துவான்? அப்ப எந்த உயிரினத்தையும் யாரும் இம்சப்படுத்த முடியாது. ஏன்னா ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் அந்த ஈஸ்வரனே இருக்கிறான். அப்படிங்கும் போது இப்ப என்னுடைய உடம்பு எனக்கு எப்படி முக்கியமோ, இப்ப என்னுடைய உடம்புக்குள்ள அந்த உணர்வாய் உயிரா ஈஸ்வரன் இருக்கிறான். இப்ப நான் வந்து இந்த உடம்பு தக்க வச்சுக்கணும், இந்த உடம்பை நல்லா பராமரிச்சுக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டுல நான் இருக்கும்போது நீங்க இருங்க இப்பயும் ஒரு கத்தி எடுத்து உங்களை கொன்னுடுறேன் அப்படின்ட்டு நீங்க முன்னாடி வந்தீங்கன்னா நான் உடனே கத்தியில குத்துங்க என்னை கொன்னுடுங்கன்னா நான் சொல்லுவேன். தற்காத்துக்கிறதுக்கு நான் என்னென்ன செய்ய முடியும் அத்தனையும் செய்வேன்ல. தடுக்கிறதுக்கு என்ன பண்ணலாம், எப்படி அதுல இருந்து தப்பிக்கலாம் அப்படின்னு நான் என்னுடைய புத்திசாலித்தனத்தை வச்சுக்கிட்டு நான் தப்பிக்க பார்ப்பேனே தவிர நான் சாகத்துக்கு ஒத்துக்குவேனா? அப்படி நான் ஒத்துக்க மாட்டேன். அப்ப அது மாதிரிதான் இங்க ஒவ்வொரு உயிரினத்தினுடைய படைப்பு நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு எறும்பு முதல் கொண்டு எதுவும் தன்னுடைய உடம்பை இழக்க ஒத்துக்காது. நீங்க ஒரு எறும்பை போய் தொட்டு பாருங்களேன், குடுகுடுன்னு ஓடி ஒளிஞ்சிக்கும். ஒரு பூச்சியை போய் தொட்டு பாருங்களேன், எங்கேயாவது போய் ஒளிஞ்சிக்கும். ஏன்னா அதுங்களுக்கு அந்த உடம்பு முக்கியம், அந்த உடம்பை தக்க வச்சுக்க பார்க்கும், அதுல இருந்து அது வாழ ஆசைப்படுது. அதனுடைய வாழ்க்கைய எடுக்கிறதுக்கான அதிகாரம் நமக்கு இல்லை. ஆனா நம்ம புரியாம அந்த பூச்சிகளை அந்த புழுக்களை எல்லாம் கொண்டு வேடிக்கை பார்க்கறோம் இல்லை. நிறைய குழந்தைங்கள்லாம் பார்த்தீங்கன்னா வேணும்ட்டே பிடிச்சி பிடிச்சி கொண்டுகிட்டே இருக்கும். அதை அப்பா அம்மாவும் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஆ நல்லா கொள்ளு நல்லா கொள்ளு அப்படின்ட்டு ஒவ்வொரு எறும்பையும் மெதிச்சு கொள்ளு அப்படின்னு வேடிக்கை பார்ப்பாங்க. அது என்ன காரணம், அப்பா அம்மாவுக்கு அந்த உயிர் தன்மை என்னன்னு புரியல. இதை நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அந்த உயிர்ங்கிற டாப்பிக்ல நான் கொஞ்சம் பேசியிருப்பேன், நேரம் கிடைச்சா அதை கேளுங்க. உயிர் அப்படிங்கிற ஒரு டாப்பிக்ல ஒரு 10-15 கிளாஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். அந்த உயிர்த்தன்மைங்கிறது ஈஸ்வரத்தன்மை எப்படி இருக்குது, அது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் எப்படி ஊடுருவி இருக்கு அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கிறதுக்கு அந்த சாப்டர் வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். அதாவது வேதாந்த டாபிக் தான், ஆனா ரொம்ப லகுவா எளிமையா புரிஞ்சுக்கிற மாதிரி பேசிக்கா பேசியிருப்பேன். நேரம் கிடைச்சா கேளுங்க. அப்ப இங்க இறைத்தன்மைங்கிறது உயிர்த்தன்மையா இருக்கிறதுனால இங்க எல்லா உடலுக்குள்ளும் அந்த இறைவன் உயிராய் உணர்வாய் இருக்கிறான் அப்படின்னு புரிஞ்சிட்டா யாரும் எந்த உயிரினத்துக்கும் தீங்கு செய்ய மாட்டாங்க. அததான் திருவள்ளுவர் அழகா சொல்வாரு, தன் ஊன் வளர்க்க பிரிது ஊன் உண்பானை எங்ஞனம் ஆளும் அருள். திருவள்ளுவருடைய திருக்குறள். தன்னுடைய ஊன் அப்படின்னா தன்னுடைய உடம்பை வளர்ப்பதற்காக, பிரிது ஒரு உடம்பை சாப்பிடுபவனுக்கு எங்கிருந்து அருள் கிடைக்கும், ஈஸ்வர அனுகிரகம் எங்க கிடைக்கும், கிடைக்காது. ஏன்னா ஈஸ்வரனே எல்லா உடம்புக்குள்ளயும் உயிராய் உணர்வா இருக்கிறான். இந்த உடம்புக்குள்ள இருந்து அந்த உடம்பை கொள்றதுன்னு நினைக்கிறது எது, இந்த மனசு பண்ற சேஷ்ட. ஆனா நீங்க உணர்வுல நின்று பாத்தீங்கன்னா, வாடிய பயிரை கண்ட போது கூட நான் வாடினேன்னு வள்ளலார் மாதிரி சொல்ல முடியும். வள்ளலார் ஏன் ஒரு வாடிய பயிரை கண்டு இவர் வாடுறாரு? அவர் எல்லா உடலுக்குள்ளும் உயிராய் தன்னை பார்க்கிறார். அதாவது ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் நானே இருக்கிறேன் என்பதை பார்க்கும் போது, அடடா அந்த உடம்புல தண்ணி ஊத்தாம காஞ்சிக்கிட்டு இருக்கனே, பயிர் வந்து தண்ணி இல்லாம காயுது. அப்ப அந்த வாடிய பயிரை பார்த்து வள்ளலார் வருத்தப்படுறாரு, ஏன் அந்த உடம்புலயும் நான் தான் இருக்கிறேன், எனக்கு உணவு கிடைக்கல, நான் உயிர் விட போறேன் அப்படின்னு வேதனை அடைகிறார். அப்ப இந்த மாதிரி ஒவ்வொரு உடலுக்குள்ளயும் தன்னுடைய உயிரை பார்க்கின்றவன் எப்படிப்பட்ட ஒரு உத்தமனாக இருப்பான், அவன் தான் ஈஸ்வரன். அப்ப அந்த ஈஸ்வர தன்மைக்குள்ள வந்தா மட்டும்தான் நீங்க பிரம்ம நிலைக்குள்ள நுழைய முடியும். ஏன்னா அந்த ஈஸ்வர நிலையே பிரம்மத்தின் சக்தி இல்லையா? அப்ப அதை நம்ம ரிஜெக்ட் பண்ண முடியாது, உதாசீனப்படுத்த முடியாது, அவாய்ட் பண்ண முடியாது. அப்ப இதெல்லாம் உபநிடதனுடைய ஆதாரங்கள் அடிப்படையில சுவேதாஸ்வர உபநிஷத்து, பிரகதாரண்ய உபநிடதம் எல்லாம் பேசும், ரொம்ப அருமையா அதெல்லாம் சொல்லி கொடுக்கும். அதெல்லாம் நம்ம படிச்சிருக்கோம், ஏற்கனவே சில உபநிடதங்கள் எல்லாம் கேட்டவங்களுக்கு புரியும். அப்ப இங்க நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், இந்த ஸ்லோகத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னா, இது வெறும் ஈஸ்வரன் இருக்கிறார் என்று மட்டும் இங்கு சொல்ல வரவில்லை. ஈஸ்வரன் யார் என்ற கேள்விக்கு மூன்று கோணங்களில் இங்கு பதிலளிக்கப்படுவதை பார்க்க முடிகிறது. எந்த அடிப்படையில மூன்று கோணங்கள்ல பார்க்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த பிரபஞ்சமா பாத்தீங்கன்னா அவர் பிரதானபதி, பிரதான அதிபதி. இந்த பிரபஞ்சத்திலே இருக்கின்ற ஒவ்வொரு உடலுக்குள்ளும் உயிராய் உணர்வாய் ஜீவனாய் இருக்கின்றான் என்று நீங்க ஈஸ்வரனை பார்த்தீங்கன்னா அவன் சேத்ரக்னபதி, சேத்ரக்னன். அதே சமயம் இந்த பிரகிருதியின் இயங்குகின்ற முறையை கவனித்தால் அவன் குணேசன் அப்படின்னு இங்க சாஸ்திரம் ரொம்ப அருமையா புரிய வைக்குது. அதுதான் இங்க ஈஸ்வர தன்மை. அதாவது ஈஸ்வரனை வந்து நம்முடைய சனாதன தர்ம ரிஷிகள் எப்படி பார்க்கிறாங்க அப்படின்னா, சர்க்குண பிரம்மம் என்று சொல்கிறார்கள். அதாவது நிர்குண பிரம்மமாக இருக்கின்ற ஆத்மா இந்த பிரபஞ்சமாக ஒளிர்கிறது. ஆகவே இங்க எல்லாம் ஈஸ்வரன் தான். அதனால ஈஸ்வரனை வந்து சர்க்குண வடிவத்துல கொண்டு வந்து என் குணத்தான் அப்படின்னு திருவள்ளுவரும் போற்றுறாரு. என் குணங்கள், எட்டு குணங்களை கொண்டவனாக இருக்கிறான். அப்ப எட்டு குணங்கள்ல அவன் எல்லாமே அவன் தான். அதாவது ஒவ்வொரு குணத்திலையும் வெளிப்பட்டு இந்த உலகமா விரிகிறான், அற்புதமா இருக்கிறான், ஆனந்தமா இருக்கிறான். அப்படிப்பட்ட அவனை வந்து நம்ம உதாசீனப்படுத்த முடியுமா? அவனை இல்லை என்று சொல்ல முடியுமா? அவன் இருப்பதை உணர்ந்த பொழுதுதான் பிரம்மம் இருப்பதே நமக்கு தெரியும். இல்லைன்னா நமக்கு எப்படி பிரம்மம் தெரியும்? அப்ப பிரம்மமே தன்னை பார்ப்பதற்கான ஒரு சர்க்குண நிலைப்பாடை உண்டாக்குது பாருங்க. அதுதான் இங்க ஈஸ்வர நிகழ்வுன்னு இங்க சாஸ்திரம் வந்து நமக்கு புரிய வைக்குது. அப்ப இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து, எந்த மூன்றையும், பிரபஞ்சத்தை நோக்குகின்ற பிரதான அதிபதி, ஜீவனை நோக்குகின்ற சேத்திரன அதிபதி, பிரகிருதியை இயக்குகின்ற குணேசன் ஆகிய இந்த மூன்றையும் ஒருங்கிணைத்து உபநிடதங்கள் அவரை அந்தர்யாமி என்று அழைக்கிறது. இந்த அந்தர்யாமி தன்மையை புரிந்து கொண்டால் நமக்கு என்ன புரிய வரும்? வியாபகாரிக சத்தியத்திலே ஈஸ்வரனிடத்திலிருந்து அத்வைத பரபிரம்மத்தை நோக்கி அழைத்து செல்லுகின்ற அற்புதமான வழிமுறைகள் தெரிய வரும் என்று புரிய வைக்கிறார். அது நம்ம 104வது ஸ்லோகத்துல பார்ப்போம். அத்ராபி கலகாயந்தே வாதினகா ஸ்வஸ்வ யுக்திபிஹி வாக்கியான்யபி யதா பிரக்ஞம் கார்த்தியா யோதா ஹரந்திஹி. இது 104வது ஸ்லோகம். இங்க என்ன சொல்றாருன்னா, இப்ப இந்த மாதிரி ஈஸ்வரன் நிலை இருக்கு இல்லையா, இந்த விஷயத்திலும் பல தத்துவவாதிகள் தங்களுடைய தர்க்கங்களின் அடிப்படையிலே வாதிடுகின்றார்கள். மேலும் தங்கள் கருத்தை உறுதிப்படுத்துவதற்காக வேத வாக்கியங்களை கூட தங்கள் புரிதலுக்கு ஏற்றவாறு மேற்கோள் காட்டுகின்றார்கள் என்று இந்த ஸ்லோகத்துல சொல்றார். அப்ப இந்த இடத்துல இந்த ஸ்லோகத்தை ஏன் கொண்டு வராரு, இந்த ஸ்லோகத்தினுடைய அவசியம் என்ன அப்படின்னா, இப்ப நம்ம கவனிச்சு பாருங்களேன், இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்தோம், சாங்கியம் ஒரு விளக்கத்தை கொடுத்தது, யோகம் வந்து இன்னொரு விளக்கத்தை கொடுத்தது, யோக சாஸ்திரம் சாங்கிய சாஸ்திரம் வந்து பிரகிருதி புருஷன், யோக சாஸ்திரம் என்ன சொல்லுது, புருஷன் பிரகிருதி ஜடம் அல்ல, பிரகிருதியும் அறிவு சார்ந்தது என்று யோக சாஸ்திரம் சொல்லுது. உபநிடதமும் அதை ஒப்புக்கொள்ளுது, அத்வைத வேதாந்த சாஸ்திரத்தின் அடிப்படையில உபநிடதமும் அதை ஒப்புக்கொள்ளுது. அப்ப உபநிடதங்களும் பல இடங்களில் ஈஸ்வரனை பற்றி பேசுகின்றன என்று நாம் பார்த்தோம். இப்போது ஒரு கேள்வி நமக்கு வரணும், இந்த ஸ்லோகத்தின் அடிப்படையில ஒரு கேள்வி. அப்ப அப்படியானால் உண்மையான பொருள் எது அப்படின்னு நம்ம ஒரு கேள்வி எழுப்பணும் இல்லையா, ஏன்னா இப்ப ஈஸ்வர தன்மை வந்து இப்படி எல்லாம் மாறி மாறி செயல்பட்டுக்கிட்டு இருந்தா அப்ப உண்மையான பொருள் எது அப்படின்னு நம்ம இங்க யோசனை பண்ணி ஒரு கேள்வி எழுப்பணும்னா, இங்க வேதம் வந்து அருமையா விளக்கம் சொல்லுது. வேதம் என்ன சொல்லுதுன்னா, இங்க வேதம் வந்து ஒண்ணுதான், அதாவது நம்முடைய சனாதன தர்மத்துல வேதம் வந்து நான்கா சொல்றேன் இல்லையா, ரிக்கு யஜுர் சாம அதர்வணம் அப்படிங்கிற நான்கு வேதங்களும் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் செய்யப்பட்டிருக்கு. ஆனா ஆதி வேதம் வந்து ரிக் வேதம் தான், ரிக்குல இருந்து தான் யஜுர் வேதமும் சாம வேதமும் அதர்வண வேதமும் காலத்துக்கு தகுந்த மாதிரி ரிஷிகளால் சில மாற்றங்கள் செய்யப்பட்டது. அதாவது உரைநடையா இருக்கிறத செயலா இருக்கிறத வந்து பாடல்களாக மாற்றினாங்க, இந்த மாதிரிலாம் காலத்துக்கு தகுந்த மாதிரி மாற்றம் செஞ்சாங்க. அந்த நான்கும் ஒன்றாக இருக்கிற ஒரே வேதம் தான் நம்முடைய உபநிடதங்கள். அதாவது உபநிடதங்கள் வந்து இந்த நான்கு வேதங்களுடைய கருத்தையும் தொகுத்தெடுத்தது, தொகுத்தெடுத்து சொல்லுது. ஏன்னா அந்தந்த ரிஷி வந்து மாற்றம் செஞ்சிருந்தாலும் புரிதலை தான் மேம்படுத்தியிருக்காங்க. அப்ப புரியல, ரிக்கு படிக்கும்போது புரியல, யஜுர்வேதம் படிக்கும்போது புரியுது, ஒரு சிலருக்கு யஜுர்வேதம் படித்தாலும் புரியல, அதர்வண வேதம் படிக்கும்போது புரியுது. அப்படிதான் வேதங்களை வந்து ஒரே விஷயத்தை தான் காலத்துக்கு தகுந்த மாதிரி கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த அடிப்படையில உபநிடதங்கள் வந்து நான்கு வேதங்கள்ல சொல்லப்பட்ட வழிமுறைகளை எடுத்து பேசுது. அப்படிப்பட்ட வேதங்களிலிருந்து வெளிப்பட்டது தான் இங்க சாங்கியம், யோகம், நியாயம், வைசேசிகம், பூர்வமீமாம்சம், விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம் போன்ற பல தத்துவங்கள் நம்முடைய பாரத தேசத்திலே தோன்றின. அப்ப ஏன் இதெல்லாம் தோன்றியன அப்படின்னா, ஒவ்வொருவரும் முதலில் ஒரு தத்துவ முடிவை ஏற்றுக்கொண்டு பின்னர் அதற்கு ஏற்ற வேத வாக்கியங்களை தேடுகின்றனர். யதா பிரக்னம் அப்படிங்கிற ஒரு சொல் இந்த இடத்துல வருது இல்லையா, இந்த ஸ்லோகத்துல. அப்ப இந்த ஸ்லோகத்தினுடைய ஒரு முக்கியமான சொல் இதுதான், யதா பிரக்னம் அப்படின்னா தனது அறிவு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அப்படின்னு அதுக்கு அர்த்தம். அப்ப இந்த இடத்துல ரெண்டு விஷயத்தை இந்த இடத்துல பார்க்கணும், ஒவ்வொருவரும் தன்னுடைய மனப்பக்குவத்திற்கு ஏற்பவே சாஸ்திரத்தை புரிந்து கொள்கிறார்கள், ரெண்டாவது முன்கூட்டிய கருத்து இருந்தால் அதற்கேற்பவே வேத வாக்கியத்தையும் விளக்க முயல்கிறார்கள் அப்படின்னு நம்ம பார்க்க வேண்டியதா இருக்கு. ஆகவே வேதாந்த சாஸ்திரத்தை அல்லது வேத சாஸ்திரத்தை புரிந்து கொள்வதில் அறிவின் தூய்மையும் மனதின் நடுநிலையும் மிக மிக முக்கியம் என்று நாம் இங்க பார்க்கிறோம். அப்ப இதுதான் இங்க ஸ்வஸ்வ யுக்தி, தர்க்கத்தின் வரம்பு என்பதாக சாஸ்திரம் இந்த இடத்துல வித்யாரண்யர் அதை புரிய வைக்கிறாரு. அதாவது தர்க்கவாதிகளுடைய இந்த தர்க்கங்களை நான் ஆரம்பத்திலே சொன்னேன், இந்த கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணும்போதே உங்களுக்கு அதான் இன்ட்ரடக்ஷன் கொடுத்தேன். என்ன கொடுத்தேன், அதாவது பண்டைய ரிஷிகள் வந்து பாரம்பரியமா நம்முடைய வேத சாஸ்திரங்களை ஆராய்ந்து படிப்படியா புரிஞ்சுக்கிட்டு மேலே வந்திருக்காங்க. அந்த முதல் ரிஷிகள் வந்து ஒரு வகையில புரிஞ்சுக்கிட்டாங்க, ஆத்மா இருக்குது ஆனா அது ஜடம்னு புரிஞ்சுக்கிட்டாங்க. ரெண்டாவது ரிஷிகள் வந்து ஆத்மா இருக்குது, அது ஜடமும் இருக்கு அதே சமயம் அது அறிவாவும் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. மூன்றாவதா வந்த ரிஷிகள் வந்து இல்ல இல்ல அது ஜடம்னு அறிவு எப்படிப்பா சொல்லுவேன், இருள் இருந்தா வெளிச்சம் வராது, வெளிச்சம் இருந்தா அங்க இருள் வராது, அப்ப நீ எப்படி ரெண்டும் ஒரே இடத்துல இருக்குன்னு சொல்லுவேன், அப்ப ஆத்மாவினிடத்திலேயே அறிவு அறியாம எப்படி இருக்க முடியும், ஆகவே அப்படி சொல்லாத, அறிவு தான் ஆத்மா, ஆத்மா மட்டும்தான் அறிவு, அதுல இருந்து வெளிப்பட்டதெல்லாம் ஜடம் தான் அப்படிங்கிறத இன்னொரு ரிஷி சொல்றாரு. அப்படி மகான்கள் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தன்னை டெவலப் பண்ணி வந்திருக்காங்கிறத பாக்குறோம். இந்த பார்வை நம்ம எப்படி பார்க்கணும், இப்ப இவங்க இப்படி எல்லாம் வந்திருக்காங்களே இது எப்படி பார்க்கணும்னா, பரிணாமம் தான், மனித பரிணாமம் தான். அதாவது நாம எப்படி வாழ்ந்திருக்கிறோங்கிறதுக்கு நான் ஏற்கனவே விளக்கம் கொடுத்துருக்குறேன். நம்ம பேசுற சப்ஜெக்ட் எல்லாம் ரொம்ப டெப்தான சப்ஜெக்ட். அதாவது பரிணாமம் அப்படிங்கிறது ஒரு அறிவு தாவரத்துலதான் தொடங்குது நம்ம இடத்துல. ஆனா ஒரு அறிவு தாவரத்துல நம்ம தொடு உணர்வை மட்டும் வச்சுக்கிட்டு வேற ஒண்ணுமே தெரிஞ்சுக்க முடியல. இரண்டறிவு பரிமாணத்துல நமக்கு இன்னொரு புலன் கூடுதலா கிடைச்சாலும் அங்கேயும் ஒன்னும் தெரிஞ்சுக்க முடியல. அது மாதிரி ஐந்து அறிவுல நம்ம மிருகமா வந்தாலும் ஒண்ணுமே பண்ண முடியல. ஆறாம் அறிவு பரிமாணத்துல பகுத்தறிவு வந்த பிறகுதான் நம்ம விசாரிக்கவே தொடங்குறோம். அப்ப அந்த விசாரணை எடுத்த உடனே அறிவார்ந்த விசாரணையா மாறிடுமா? அப்படி இப்படி மாறும், மாறாது. அப்ப ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் விசாரணை பண்ணி விவேகம் வரும். அப்ப ஒரு குழந்தைக்கு வந்து நீங்க எடுத்த உடனே பெரிய அறிவார்ந்த விஷயங்களை கொடுத்துட முடியுமா? அப்படி கொடுக்க முடியாது. இல்ல, சின்ன சின்ன விஷயங்களை ஃபர்ஸ்ட் குழந்தைக்கு கொடுத்து அதை புரிஞ்சுக்கிட்டான்னு பார்த்துதான் அடுத்தடுத்த பெரிய விஷயங்களை நம்ம சொல்ற மாதிரியே நம்முடைய மனதின் பக்குவமும் படிப்படியாதான் மேல்நிலை பரிமாணத்துக்கு வருது. அப்ப அந்த மாதிரிதான் ரிஷிகளும் பரிணாமத்துல பயணம் பண்ணியிருக்காங்க. அப்ப அதுல நியாயம், வைசேசிகம், அப்புறம் சாங்கியம், பூர்வ மீமாம்சை, யோகம் அப்படின்னு நம்ம பார்த்துக்கிட்டே வரோம். அப்ப இப்படியெல்லாம் வந்து இந்த தரிசனங்களை தாண்டி சமயங்களும் வந்துடுச்சு. இல்ல, நமக்கு சமயங்களும் வந்துடுது. விசிஷ்டாத்வைதம், துவைதம், அத்வைதம் அப்படிங்கறதெல்லாம் இப்ப நம்முடைய பாரத தேசத்துல நிறைய இந்த மாதிரி சாஸ்திரங்களை அடிப்படையா வச்சு நிறைய குருமார்கள் வந்துட்டாங்க. இப்ப நம்ம அத்வைத குருவா நம்ம ஆதிசங்கரரை பாக்குறோம், துவைதத்துல வந்து மத்வாச்சாரியாரை பாக்குறோம், விசிஷ்டாத்வைதத்துல வந்து ராமானுஜாச்சாரியாரை பாக்குறோம். எல்லாமே ஆச்சாரியர்கள் தான். அப்ப இவங்கெல்லாம் அவங்கவுங்க தத்துவங்களை இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்க. இதெல்லாம் எப்படி பாக்குறோம்? பரிணாமமா தான் பாக்குறோம். ஸ்டெப் பை ஸ்டெப்பா புரிஞ்சுக்கிட்டு அவங்க மேல்நிலைக்கு வந்திருக்காங்கன்னு பார்க்க முடியுது. அப்ப இந்த ஸ்லோகத்துல இப்ப வித்யாரண்யர் சொல்லக்கூடிய இந்த ஸ்லோகத்துல யதா பிரக்னம் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்றாரு இல்ல, அப்ப தனது அறிவு எவ்வளவு இருக்கிறதோ அதற்கு ஏற்ப அந்த ரிஷிகள் தன்னை வெளிப்படுத்தி காட்டினார்கள் அப்படிங்கிற நிலையில இத புரிஞ்சுக்க முடியும். இல்லைன்னா ஒவ்வொருவரும் தன் மனப்பக்குவத்திற்கு ஏற்பவே சாஸ்திரத்தை புரிந்து கொண்டார்கள் என்றும் பார்க்க முடியுது. இன்னும் சில ரிஷிகளோ முன்கூட்டிய கருத்துக்களை வைத்து கொண்டு அதற்கேற்பவே வேத வாக்கியத்தையும் விளக்க முயற்சித்தார்கள் என்று பார்க்க முடிகிறது. ஆகவே சாஸ்திரத்தை படித்து புரிந்து கொள்வதிலே அறிவின் தூய்மையும் மனதின் நடுநிலையும் மிக மிக அவசியம் என்பதை இங்கு வித்யாரண்யர் சுட்டி காட்டுகிறார் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போ அதை தான் நானும் உங்களுக்கு சொல்கிறேன். எப்படி நான் உங்களுக்கு இதை புரிய வைக்கிறேன்? இப்போ நீங்கள் மனதளவில் தூய்மையாகாமல் இது போன்ற மகத்தான பாடங்களை உங்களால் உள்வாங்கி புரிஞ்சிக்க முடியாது. அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, மைண்ட் லெவலில் பியூரிஃபிகேஷன் ஆகாமல் இந்த பாடத்தை கேட்டிங்கன்னா கதை கேட்குற மாதிரி இருக்கும். கேட்டு திருப்பி உங்கள் இயல்பு வாழ்க்கை தான் வாழுவீங்க, மாற்றம் நடக்காதுல்ல. இப்போ தூய்மையே ஆகிறது அப்படின்னா அழுக்க நீக்கிட்டா அந்த இடத்துல பளிச்சுன்னு இருக்கணும் இல்லை? திருப்பி திருப்பி அழுக்கு வந்து ஒட்டக்கூடாது இல்லை? அதுக்கு நம்ம என்ன ஓமானம் கொடுப்போம்? செம்பு பாத்திரம் இருக்குன்னா செம்பு பாத்திரத்தில் கழும்பு ஏறிக்கும். அப்போ அந்த கழும்பு ஏறிக்குச்சுன்னா உடனே புளியும் அந்த இழுப்பத்தூளும் போட்டு தேய் தேயும் தேய்ப்பாங்க. புளியும் இழுப்பத்தூளையும் போட்டு தேய்ச்சாங்கன்னா அப்படியே பல பல பலன்னு அப்படியே தங்கம் மாதிரி அந்த செம்பு பாத்திரம் மின்னும். அப்படி மின்னுற செம்பு பாத்திரம் அப்படியே இருக்கணும் இல்லை? அப்புறம் என்ன ஆகும்னா திருப்பி அப்படியே கழும்பு ஏறும், அப்போ கலர் மாறும். என்னடா இப்போதான் நான் போன வாரம் தானே கழுவி வச்சேன், இந்த வாரத்தில் திருப்பி இப்படி ஆயிடுச்சே அப்படின்னு திருப்பியும் போட்டு புளியும் அந்த இழுப்பத்தோலையும் போட்டு கழுவுகளும்னு கழுவுவாங்க. அப்போ இது மாதிரி நம்ம செம்பு பாத்திரமா இருக்கிறோமா இல்லை எப்பயுமே ஒளிரக்கூடிய தங்க பாத்திரமா மாறணுமா? இதுதான் கேள்வி. அப்போ நம்ம எப்பயுமே ஒளிரக்கூடிய தங்க பாத்திரமால மாறணும். ஏன்னா ஒவ்வொரு முறையும் போட்டு கழும்பை நீக்கிக்கிட்டு நீக்கிட்டு இப்படியே வச்சுக்கிட்டு இருந்தா அது செம்பு செம்பாவே தான் இருக்கும், தங்கமா மாறாது. அப்போ செம்பை தங்கமா மாத்திர ரசவாதம் ஒன்று இருக்கு. அது என்ன? அதுதான் மனதின் பரிணாமம். அதாவது சாதாரண ஒரு செம்பை டைரக்டா தங்கமா மாற்ற முடியாது. படிப்படியா அறிவு கொடுக்கறதுனால அது தன்னை வெளிப்படுத்தக்கூடிய நிலை வந்தால் அது தங்கமா மாறிடும். அப்போ அது மைண்டனுடைய அப்டேஷனை தான் இங்கே செம்பு பாத்திரத்துலேருந்து தங்க பாத்திரமா கொண்டு போக முடியுமே தவிர, நீங்கள் ரியலான செம்பை தூக்கி தங்கமா மாத்திரன்னு உட்காந்துட்டு பண்ணிட்டு இருந்தீங்கன்னா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் எத்தனை பிறவிகள் ஆனாலும் நடக்கவே நடக்காது. அதுக்கெல்லாம் எந்த ஆதாரமும் இல்லை, எந்த உத்தரவாதமும் கிடையாது. யாரோ ஒருத்தன் புரோடா விட்டுருப்பான்னு உட்காந்து பண்ணிட்டு இருக்க வேண்டியது தான். ஏன்னா நிறைய பேர் செம்பை தங்கமா மாத்திரன்ட்டு ட்ரை பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அதெல்லாம் கால விரயம் தான் உண்டாகுமே தவிர ப்ராக்டிக்கலி இட் இஸ் நாட் பாசிபிள். ஏன்னா அது எதெல்லாம் நிரூபிக்கப்படலை, அதை நேரடியாக பார்த்தவங்களும் இல்லை. ஆனால் ஒரு செம்பை தங்கமாக மாற்றிட்டேன் நான் கூட சொல்லுவேன். இப்போ நான் ஒரு தங்கக்கட்டி எடுத்து பாருங்க, இது செம்பு தான், இத்தனை கிராம் செம்பை போட்டால் இத்தனை கிராம் தங்கமாக மாறிடுச்சின்னு சொல்லுவேன். ஆனால் எங்கள் கண்ணதரில் பண்ணி காட்டுங்க, முடியாது. அதுக்கெல்லாம் அது வேணுங்க, இது வேணுங்க, அப்படி வேணுங்க, இந்த மூலிகை வேணுங்கன்னு ஒரு புருடா விடுவான். அப்போ இது மாதிரி எல்லாமே ஒவ்வொருத்தரும் புருடாவிலேயே வாழ்க்கையை ஓட்டுறாங்க இல்லையா, அது மாதிரி நாம் வீணாக போகக்கூடாது. இங்கே வந்து சாஸ்திரம் என்ன சொல்லுதுன்னா அந்த அறிவின் தூய்மை தான். அந்த செம்பு பாத்திரமா இருக்காதீங்க, தங்க பாத்திரமா மாறிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த சாஸ்திரம் புரிஞ்சிடும். அப்ப இது மனதின் நடுநிலைத்தன்மையும் மனதின் தூய்மை தன்மையிலும் தான் இருக்கிறது என்பதை இங்க வித்யாரண்யர் சுட்டி காட்டுகிறார் என்று இந்த இடத்துல புரிஞ்சுக்கணும். அதனால சஸ்வ யுக்திகி, தர்க்கத்தின் வரம்பு அப்படின்னு நீங்க சொல்றாரு. தர்க்கவாதிகள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் இந்த தர்க்கம் பண்ணி விசாரணை பண்ணி விவேகத்தினால விழித்து கொள்றதுனால அவங்க அந்த நுணுக்கமான தர்க்கங்களை முன்வைக்கிறார்கள் இல்லையா. அப்ப அந்த தன்மை, வெளிப்படை தன்மை வந்து வலிமையானதாக தோன்றலாம். ஆனால் வேதாந்த சாஸ்திரம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தர்க்கம் என்பது உதவுகின்ற கருவி, ஸ்ருதி என்பது முதன்மை பிரமாணம், அனுபவம் தான் இறுதி உறுதி. அதை வந்து இங்க வேதாந்த சாஸ்திரம் தெளிவுபடுத்துது. அதாவது தர்க்கம் பண்ணலாம், அந்த தர்க்கம் எதுக்குன்னா நம்மளை நம்ம யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான உதவுகின்ற ஒரு கருவி தான், அதுவே சாஸ்வதம் கிடையாது. ஆனா நமக்கு உண்மையா தர்க்கத்துக்கு ஆதாரமா எதை எடுத்துக்கணும், ஸ்ருதி, வேதம் தான் எடுத்துக்கணும். வேதத்துக்கு முரணா வேற எதையுமே நீங்க இந்த உலகத்துல பார்க்க முடியாது. ஏன் பார்க்க முடியாதுன்னா எல்லாமே வேதத்துக்குள்ள இருக்கு, அதனால அது முதன்மை பிரமாணம். அப்ப வேதத்தை நம்ம பிரமாணமா எடுத்துக்கிட்டா கடைசியில நமக்கு என்ன கிடைக்கணும், அனுபவம் தான். அனுபவம் என்ன, இறைவனும் நானும் வேறு வேறு இல்லை என்று நம்முள் நாம் நம்மை உணர்வது. அதாவது இறைவன் வந்து ஒரு உணர்வு மயமா இருக்கிறான், அவனை வந்து உருவத்துல நம்ம வெளியே அடைய முடியாது, அல்லது தனக்கு வேறான ஒரு பொருளாக அவனை பார்க்க முடியாது. நம்ம புலன்களால் அறியப்படக்கூடியவன் கிடையாது. ஆகவே நம்முடைய உணர்வே அந்த இறைத்தன்மையா இருக்கு. அப்ப அந்த நிலை நம்ம உணரப்பட்டால்தான் அதுவாக நாம் மாற முடியும் அப்படிங்கிறது இங்க ஒரு நுண்ணிய எச்சரிக்கையாக வித்யாரியர் இங்க சொல்றார். அப்ப இந்த ஸ்லோகத்துல இந்த வித்யாரியர் ஆசிரியர் வந்து யாரையும் குறை சொல்லவில்லை, அவர் ஒரு நாகரிகமான எச்சரிக்கை தருகிறார் என்று பார்க்கிறோம். எப்படிப்பட்ட எச்சரிக்கை, வேத வாக்கியத்தை மேற்கோள் காட்டுகிறார்கள் மற்றவர்கள் என்பதற்காக அவர்களின் விளக்கமே இறுதி என்று எண்ணிவிடாதீர்கள். மாறாக அந்த விளக்கமானது முழு உபநிடத போதனையுடன் பொருந்துகிறதா, நாம் உண்மையான வேத சாஸ்திரத்தின் அடிப்படையிலே புரிந்து கொண்ட முரண்பாடுகளை நீக்குகிறதா, அது மோட்சத்தை நோக்கி நம்மை அழைத்து செல்கிறதா என்பதை ஆராய வேண்டும். இதுதான் வேதாந்த விசாரம் அப்படின்னு இங்க வந்து வித்யாரணர் தெளிவுபடுத்துறார் இந்த ஸ்லோகத்துல. அப்ப அத்வைதத்தின் அணுகுமுறை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அத்வைதம் எந்த ஒரு வேத வாக்கியத்தையும் தனியாக எடுத்துக்கொள்ளாது. அது உபக்ரமம், உபசம்ஹாரம், அப்யாசம், அபூர்வதா, பலம், அர்த்தவாதம், உபபத்தி என்ற சட் லிங்கங்களின் அடிப்படையிலே முழு சாஸ்திரத்தின் நோக்கத்தை அறிகிறது. அதனால் ஒரு தனி வாக்கியத்தை பிடித்து தத்துவம் காட்டுவது சரியானது அல்ல. முழு வேதாந்தத்தின் மைய பொருளை அறிந்து அதற்கேற்ப ஒவ்வொரு வாக்கியத்தையும் விளக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது இங்க வித்யாரணர் இந்த செயல்ல ரொம்ப அருமையா நமக்கு புரிய வைக்கிறார். இந்த 104வது செயல். இப்ப இந்த செயல்ல சாதகனுக்கான உள் பயிற்சி என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இப்ப இந்த ஸ்லோகம் வந்து நமக்கு ஒரு கண்ணாடி மாதிரிங்க. எப்படி கண்ணாடி மாதிரின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு தவறு செய்யறோம், ஒரு முடிவை முன்பே எடுத்துக்கொள்கிறோம். என்ன மாதிரி முடிவுன்னா, ஏதாவது ஒரு விஷயத்த நம்ம ஆல்ரெடி ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருவோம், அப்புறம் தான் அதை நம்ம வந்து நடைமுறைக்கு கொண்டு வருவோம். பிறகு என்ன பண்ணுவோம், அதற்கு ஆதரவாக உள்ள விஷயங்களை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வோம், எதிரான உண்மைகளை புறக்கணிப்போம். இதுதான் மனதுக்கு இருக்கிற பாகுபாடு. அப்ப இங்க ஆன்மீக பயிற்சி, இப்ப உண்மையான நீங்க ஆன்மீகவாதிகளா மாறணும், நான் வந்து ரியலா இறைவனை தேடுறேன், நான் உண்மையான ஆன்மீகவாதிங்க அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னா, எனக்கு பிடித்ததை நிரூபிப்பது அல்ல ஆன்மீகம், உண்மையை அறிய தயாராக இருப்பதுதான் உண்மையான ஆன்மீகம். இதுதான் ஒரு உண்மை சாதகனின் மனப்பான்மை என்று இங்க வித்யாரண்யர் ரொம்ப அருமையா புரிய வைக்கிறார். இன்னொரு முறை சொல்றேன், வித்யாரண்யர் சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, எனக்கு பிடித்ததை நிரூபிப்பது அல்ல ஆன்மீகம். எனக்கு ஒரு விஷயம் பிடிச்சிருக்கு, இதுதான் சரி அப்படின்னு அங்கே ஆர்குமெண்ட் பண்ணிட்டோ அதை வந்து நான் ப்ரூவ் பண்றேன்னு சொல்லி போராடுறதோ அல்ல ஆன்மீகம். அது வந்து ஒரு தேவையில்லாத மன அலைச்சல உளைச்சல தான் உண்டு பண்ணும். ஆனா உண்மையை அறிய தயாராக இருக்கிறேன், நீங்க என்ன சொல்றீங்க, உண்மையான விஷயம் எதா இருந்தாலும் நான் தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு எப்ப நம்ம உண்மையை அறிய தயாராக இருக்கிறோமோ அதுதான் உண்மையான ஆன்மீகம். இந்த மனப்பான்மை யாரிடத்தில் இருக்கிறதோ அவன்தான் உண்மையான சாதகனுக்கு தகுதியானவன் என்று இங்க வித்யாரணர் சொல்றார். அப்ப இதை நல்லா உள் வாங்கிக்கங்க. எப்பயுமே ஒருத்தன் இந்த சாஸ்திரத்துக்கு விரோதமான ஒரு விஷயத்த ஒருத்தன் சொல்றான்ட்டு அதை எடுத்துக்கிட்டு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்க கூடாது, அதை எடுத்து அடம் பண்ணிக்கிட்டு இருக்க கூடாது. நிறைய பேர் அதான் செய்யறாங்க. அதாவது எவனோ ஒருத்தன் தேர்ட் பார்ட்டி சொல்றான், அதை நம்புறாங்க, ஆனா உண்மையான ரிஷிகள் சொல்றாங்க அதை நம்ப மாட்டேங்கிறாங்க.
இப்ப நானும் அதான் இப்ப சொல்றேன். இப்ப வந்து எவனோ ஒரு ஆங்கில எழுத்தாளர் கான்சியஸ்னஸ்ங்கிறான், அதை நம்புறாங்க. ஆனா நம்முடைய அத்வைத வேதாந்திகள் வந்து இருப்பது இருப்பு மாத்திரமே, ஆனால் அந்த இருப்பின் அதிஷ்டானத்திலே இங்க எல்லாம் இருக்கிறது. அப்ப இங்க உலகமும் பிரம்மமும் பிரிக்க முடியாதது. இப்ப நான் இருக்கிறேன்னா என்னுடைய சக்தியும் என்னையும் பிரிக்க முடியாது. என்னிடத்துல இருந்து சக்தி போயிட்டா நான் ஜடம் ஆயிடுவேன். ஜடம்னா என்ன? சடலம் ஆயிடுவேன், பிணம் ஆயிடுவேன். அப்ப நான் சக்தியோடு இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு மரியாதை, சக்தி போயிட்டா எனக்கு பிணம்னு பேரு. அப்ப நீங்க என்னை எப்படி பார்க்க விரும்புவீங்க? சக்தியோடு பார்க்க விரும்புவீங்களா, பிணமா பார்க்க விரும்புவீங்களா? என்ன, சக்தியோடு பார்க்கதான் விரும்புவீங்க. அப்ப அவர் வந்து இயங்கணும், அவர் பேசணும், அவர் நடக்கணும் அப்படின்னு தான் நீங்க எதிர்பார்ப்பீங்களே தவிர, அவர் அப்படியே ஜடமா கிடக்கட்டும், பிணமா கிடக்கட்டும், சடலமா கிடக்கட்டும் அப்படின்னு யாரும் விரும்ப மாட்டீங்க. அது மாதிரி பிரம்மமும் அப்படியே தனித்து இருப்பதை பிரம்மமே விரும்புவது கிடையாது. அதனால பிரம்மம் எப்போதும் மாயையோடு இணைந்துதான் இருக்கும். பிரம்மத்திடமிருந்து மாயையை பிரிக்கவே முடியாது. அதனால்தான் சிவமும் சக்தியும் சேர்ந்தது இந்த உலகம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா நம்முடைய அத்வைத வேதாந்தம் புரிஞ்சுக்கிட்டு அந்த உலகத்தையும் பிரம்மத்துக்குள்ள வச்சு பார்க்குது. அதனால ஈசாவாசியம் இதம் சர்வம் என்று சொல்லுது. இங்க இருப்பதெல்லாம் இறைவனே என்று புரிய வைக்குது. அப்ப இந்த தத்துவத்தை நீங்க ஆழமா புரிஞ்சுக்கணும். அதை விட்டுட்டு இங்க பிரம்மம் மாத்திரம் இருக்கு, பிரம்மம் மாத்திரம் இருக்கு, வேற எதுவுமே இல்லை, வேற எதுவுமே இல்லைன்னு சொல்லக்கூடாது. எல்லாமே பிரம்மத்துக்குள்ள இருக்குதுன்னு தான் சொல்லணும். அப்ப பிரம்மம் மாத்திரமே இருக்கு, அப்படி புரிஞ்சுக்கணும். அப்ப இப்ப நான் யாரு? நானும் பிரம்மந்தான். அப்ப நீங்க யாரு? நீங்களும் பிரம்மந்தான். அப்ப எல்லாம் பிரம்மம். அப்ப சர்வம் பிரம்மமயம். இப்ப புரியுதா? அப்ப சர்வம் பிரம்மமயம் எப்படி நல்லா இருக்கு? பிரம்மம் மாத்திரமே, பிரம்மம் மாத்திரமே அப்படின்னா அப்ப நீங்க நான் எல்லாம் யாரு? டம்மியா? அப்ப டம்மினா இப்ப நம்ம ரெண்டு பேருக்கு வேலையே இல்லையா? அப்ப இங்க அப்ப நீங்க எதுக்கு உட்காந்து வேதாந்த சாஸ்திரத்தை கேட்டுக்கிட்டு இருக்கணும்? நான் எதுக்கு உட்காந்து வேதாந்த சாஸ்திரம் சொல்லிக்கிட்டு இருக்கணும்? வெட்டி வேலை இல்லையாது. அப்ப இந்த வெட்டி வேலையை செய்யக்கூடாதுங்கிறதுனாலதான் விவேகிகள் என்ன பண்றாங்கன்னா, இதை புரிஞ்சுக்கிட்டாதான் நீயே பிரம்மம்னு தெரிஞ்சுக்க முடியும். அதனால இங்க வேதாந்தம் தான் இதுக்கு பிரமாணம், வேதம் தான் பிரமாணம். ஆகவே தத்துவவாதிகள் தங்கள் தர்க்கங்களுக்கு ஏற்ப வேத வாக்கியங்களை விளக்குகின்றனர். ஒரே வேதம் பல விளக்கங்களுக்கு உட்படலாம், தர்க்கம் அவசியம்தான், ஆனால் ஸ்ருதியின் நோக்கத்திற்கு உட்பட்டதாகவே இருக்க வேண்டும். உண்மையான வேதாந்த சாஸ்திரம் என்பது முன்கூட்டிய கருத்தை நிரூபிப்பது அல்ல, முழு சாஸ்திரத்தின் தாத்பரியத்தை அறிதல் தான் உண்மையான வேதாந்த சாஸ்திரம் அப்படின்னு இந்த இடத்துல ஆழமா புரிய வைக்கிறார். இன்னுமே இந்த ஸ்லோகத்தை பத்தி இன்னும் கொஞ்சம் நான் பேச வேண்டி இருக்கு, நேரம் பத்தல. ஏன்னா அதெல்லாம் அருமையான ஸ்லோகங்கள். நாளை வகுப்புல தொடர்வோம். நன்றி. ஓம் தத்சத்.